சால்ட்லேக் சிட்டியின் ஆலய சகத்தில் உள்ள மாநாட்டு மையத்திலிருந்து பிற்கால பரிசுத்துவான்களின் இயேசு கிறிஸ்து சபையின் 184வது வருடாந்திர பொது மாநாடு. சபையின் பொது அதிகாரிகளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சொற்பொழிவாளர்களும் மார்மன் டபர்னாக்கள் செயற்கைக்குழுவால் இது இந்த கூட்டத்திற்கு இசை வழங்கப்பட்டுள்ளது. பானவெல் டிஸ்ட்ரிபியூஷனால் ஒரு பொது சேவையாக இந்த ஒளிபரப்பு வழங்கப்படுகிறது. 70 மூலமான எழுத்து மூலமான அனுமதியின்றி இந்த நிகழ்ச்சியின் எந்தவித மறுபதிப்பும் பதிவு செய்தியிலும் எழுதுதலும் அல்லது பிற பயன்படுத்தலும் தடை செய்யப்பட்டுள்ளது. சபையின் பிரதான தலைமையின் 2வது ஆலோசகரான தலைவர் டீடர் எஸ் உஸ்டோர்ஃப் நடத்துவார்.
சகோதரிகளே, பிற்கால பரிசுத்தவான்களின் இயேசு கிறிஸ்து சபை 184வது வருடாந்திர பொது மாநாட்டின் 5வது மற்றும் நிறைவு கூட்டத்துக்கு இம்மாலை பொழுதில் உங்களை வரவேற்கிறோம். இம்மாநாட்டுக்கு தலைமை தாங்கும் தலைவர் தாமஸ் எஸ் மான்சன் நான் இக்கூட்டத்தை நடத்துமாறு கேட்டுக்கொண்டிருக்கிறார். வானொலி, தொலைக்காட்சி, இணையதளம் அல்லது செயற்கைக்கோள் ஒளிபரப்பு மூலம் நிகழ்ச்சிகளில் பங்கேற்க எங்குமுள்ள சபையினருக்கும் நண்பர்களுக்கும் எங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். லிண்டா மார்க்பர்க் கூட்டி பானி குட்பர்க் ஆர்கன் வாசிக்க, மார்க் வில்பர்க் மற்றும் ராயன் மர்ஃபி வழிநடத்துதலின் கீழ் இக்கூட்டத்தின் இசை மார்மன் டேபர்நாக்கல் சிறுபிக்கைகளால் வழங்கப்படும். இந்த ஆராதனையை சேர்ந்து இசைக்குழு ஸ்வீட் இஸ் த ஒர்க் பாடி தொடங்குவார்கள். பின்பு தலைமை தாங்கும் 2வது ஆலோசகரான ஆயர் டீன் எம் டேவிஸ் ஆரம்ப ஜபம் கொடுப்பார்.
Oh, Our beloved Father in heaven.
எங்களுடைய அன்பான பரமபிதாவே, எங்களுடைய இருதயங்களும் இந்த கூட்டங்களில் நான் நிறைவு பெற்றிருக்கிறது. இந்த மத்தியான வேளையில் உம்முடைய ஆவியானவரின் பிரசனம் எங்களோட இருக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இதை இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம், ஆமென்.
The choir will now
இப்போது சேர்ந்த இசைக்குழு I stand all amazed பாடி நம்மை மகிழ்விக்கும். பாடலுக்கு பின்பு பன்னீர் அப்போஸ்தலர் குழுமத்தினரான தலைவர் பாய்ட் கே பேக்கர் பேச கேட்க மகிழ்வோம். எழுபத்தினர் மூப்பர் வில்லியம் ஆர் வாக்கர் அவரை தொடர்ந்து பேசுவார். பன்னீர் அப்போஸ்தலர் குழுமத்தினர் மூப்பர் எல்டாம் பெரி பின்னர் நம்மிடையே பேசுவார்.
Jesus offers me. times of war or uncertainty have a way.
இந்த காலங்களும் நிச்சயமற்ற நிலைமைகளும் முக்கியமான காரியங்களை குறித்து நாம் சிந்திக்க ஒரு வழியாக இருக்கிறது. எனக்கு இரண்டாம் உலக போர் மாபெரும் ஆவிக்குரிய குழப்பமான காலமாக இருந்தது. நான் சிறிது சாட்சியுடன் யூட்டாவின் பிரிகம் சிட்டியிலிருந்து என்னுடைய வீட்டை விட்டு புறப்பட்டேன். ஒன்றின் அதிகமான தேவையை உணர்ந்தேன். ஜப்பானின் ஒக்கினாவில் வடக்கில் இஷிமா என்ற தீவில் இருந்தபோது சந்தேகத்துடனும் நிச்சயமில்லாமலும் போராடினேன். நான் சுவிசேஷம் பற்றிய தனிப்பட்ட சாட்சியை விரும்பினேன். நான் உறுதியாக அறிய விரும்பினேன். ஒரு தூக்கமற்ற இரவில் என்னுடைய கூடாரத்தை விட்டு வெளியேறி 50 gallon எண்ணெய் பீப்பாய்களில் மண்ணை நிரப்பி ஒன்றுக்கு மேல் ஒன்றாக அடுக்கி மறைவிடமாக அமைக்கப்பட்ட பதுங்கு குழியில் நுழைந்தேன். அங்கு கூரை இல்லை, ஆகவே ஊர்ந்து சென்றேன். நட்சத்திரங்கள் நிரம்பிய வானத்தை அண்ணாந்து பார்த்து ஜெபிக்குமாறு முழங்கால் படியிட்டேன். கிட்டத்தட்ட ஜெபத்தின் மத்தியில் அது நடந்தது. நான் உங்களுக்கு அதை பற்றி சொல்ல வேண்டுமானால் அதை என்னால் விவரிக்க முடியாது. அது என்னுடைய திறமைக்கும் அப்பாற்பட்டது. ஆனால் அது 65 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்தாலும் இன்றைக்கும் மிகவும் தெளிவாக இருக்கிறது. அது மிகவும் தனிப்பட்ட ஒரு வெளிப்படுத்தல் என அறிந்தேன். கடைசியில் நானாகவே அறிந்தேன். அது எனக்கு கொடுக்கப்பட்டதால் அதை நிச்சயம் என அறிந்தேன். சிறிது சமயத்துக்கு பிறகு பதுங்கு குழியிலிருந்து ஊர்ந்து வெளியேறி எனது படுக்கைக்கு மிதந்து சென்றது போல நடந்தேன். மீதி இரவை ஆனந்தத்திலும் ஆச்சரியத்திலும் கழித்தேன். நான் விசேஷித்தவன் என்று எண்ணுவதை விட இப்படிப்பட்ட ஒரு காரியம் எனக்கு வந்தால் அது யாருக்கும் வர முடியும் என நினைத்தேன். இன்னும் அப்படியே நம்புகிறேன். தொடர்ந்து வந்த ஆண்டுகளில் அப்படிப்பட்ட அனுபவம் உடனடியாக பின்பற்ற வேண்டிய ஒளியும் சுமக்க வேண்டிய பாரமும் என புரிந்து கொண்டேன். கிட்டத்தட்ட என் வாழ்க்கையின் 90 ஆண்டுகளிலும் பொது அதிகாரிகளாக 50 ஆண்டுகளுக்கு மேலாகவும் நான் கற்று அனுபவித்தவைகளை அறிவதற்கு மிகவும் தகுதியான அந்த சத்தியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நான் அறிந்தவற்றில் அதிகம் கற்பிக்க முடியாதவை, ஆனால் கற்றுக்கொள்ளக்கூடிய வகையை சாரும். மிக தகுதியான அநேகமான காரியங்களைப் போல நித்திய மதிப்புடைய அறிவு தனிப்பட்ட ஜபத்தின் மூலமும் சிந்திப்பதின் மூலமும் வருகிறது. அதனுடன் உபவாசமும் வேத படிப்பும் இணையும் போது நாம் பரிசுத்த ஆவியின் உணர்த்துதல்களை வெளிப்படுத்தல்களையும் முணுமுணுப்புகளையும் பெறுகிறோம். இந்த வாழ்க்கையில் நாம் பெறுகிற புத்திசாலித்தனமான கொள்கை எதுவானாலும் அது உயிர்த்தெழுதலில் நம்மோடு எழும்பும், மற்றும் அறிவும் புத்தி கூர்மையும் கருத்தாய் இருப்பதாலும் கீழ்ப்படிதலாலும் வருகிறது என வெளிப்படுத்தல்கள் வாக்கு தத்தம் அளிக்கிறது. நான் அறிந்த ஒரு நித்திய சத்தியம் தேவன் ஜீவிக்கிறார் என்பதாகும். அவர் நமது பிதா, நாம் அவரது பிள்ளைகள். நித்திய பிதாவாகிய தேவனிலும் அவரது குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவிலும் பரிசுத்த ஆவியானவரிலும் விசுவாசிக்கிறோம். அவர் பயன்படுத்தக்கூடிய எல்லா பிற பட்டங்களிலும் பிதா என்று அழைக்கப்படுவதையே அவர் தெரிந்து கொண்டார். இரட்சகர் கட்டளையிட்டார், இவ்விதமாய் நீங்கள் ஜெபியுங்கள், பரமண்டலங்களில் இருக்கின்ற எங்கள் பிதாவே. இந்த வாழ்க்கையில் மிக முக்கியமானது என நாம் அறியும் போது பிதா என்ற பெயரை அவர் பயன்படுத்துவது நம் அனைவருக்கும் ஒரு பாடமாகும். பெற்றோருத்துவம் ஒரு பரிசுத்த சிலாக்கியம். நமது விசுவாச உடைமையை பொறுத்து அது ஒரு நித்திய ஆசீர்வாதமாக இருக்க முடியும். சபையின் நிகழ்ச்சிகளின் மிக முக்கியமான நோக்கம் வீட்டில் ஒரு ஆணும் அவனது மனைவியும் பிள்ளைகளும் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் என்பதுதான். திருமணம் செய்து கொள்ளாதவர்களும் பிள்ளை பெற முடியாதவர்களும் அவர்கள் நாடுகிற நித்திய ஆசீர்வாதங்களிலிருந்து விலக்கப்படவில்லை. ஆனால் அது இப்போது அவர்களுக்கு எட்டாமல் இருக்கிறது. ஆசீர்வாதங்கள் எப்படி அல்லது எப்போது வரும் என நாம் எப்போதும் அறிவதில்லை. ஆனால் பரிசுத்த உடன்படிக்கைகளை செய்து காத்து கொள்கிற எந்த விசுவாசமிக்கு இருக்கவரும் நித்திய விருத்தியின் வாக்கு தத்தம் மறுக்கப்படாது. உங்களது இரகசிய ஏக்கங்களும் கண்ணீர் நிறைந்த விண்ணப்பங்களும் பிதா மற்றும் குமாரனுடைய இருதயத்தை தொடும். உங்கள் வாழ்க்கை முழுமையாகும் மற்றும் முக்கியமான எந்த ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைக்காமல் போகாது என்ற தனிப்பட்ட வாக்குறுதி அவர்களிடமிருந்து உங்களுக்கு கொடுக்கப்படும். கர்த்தரின் ஊழியக்காரனாக நான் நியமிக்கப்பட்டுள்ள அலுவலில் செயலாற்றி அந்த சூழ்நிலையில் இருப்பவர்களுக்கு நான் கொடுக்கிற வாக்கு தத்தமாவது, உங்களது ரட்சிப்புக்கும் மேன்மைப்படுத்தலுக்கும் முக்கியமான எதுவும் சரியான நேரத்தில் உங்களுக்கு கொடுக்கப்படும். இப்பொழுது காலியாக இருக்கிற கரங்கள் நிறைக்கப்படும். நொறுங்கிய கனவுகளாலும் ஏக்கங்களாலும் காயப்பட்ட இருதயங்கள் குணமாக்கப்படும். நான் அறிந்த மற்றொரு சத்தியம் பரிசுத்த ஆவியானவர் உண்மையானவர் என்பதாகும். அவர் தேவத்துவத்தின் மூன்றாம் நபர். அவரது ஊழியம் சத்தியம் மற்றும் நீதி பற்றி சாட்சி கொடுப்பதுமாகும். சமாதானம் மற்றும் உறுதிப்பாடு கொண்ட உணர்வுகள் உள்ளிட்ட பல விதங்களில் அவர் தம்மை வெளிப்படுத்துகிறார். தேவைப்பட்டால் அவர் ஆறுதலும் வழிநடத்தலும் திருத்தமும் செய்கிறார். நீதியான வாழ்க்கையினால் பரிசுத்த ஆவியானவரின் தோழமை நமது வாழ்நாள் முழுவதும் பராமரிக்கப்படுகிறது. பரிசுத்த ஆவியானவரின் வரம் ஒரு சுவிசேஷ நியமத்தின் மூலம் அருளப்படுகிறது. சபையின் புதிய அங்கத்தினரின் தலை மீது தன் கைகளை அதிகாரமுடைய ஒருவர் வைத்து இதை போன்ற வார்த்தைகளை சொல்லுகிறார். பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுங்கள். கவனிக்கத்தக்க விதமாக இந்த நியமம் மட்டுமே நம்மை மாற்றுவதில்லை. ஆனால் நாம் தூண்டுதல்களுக்கு செவி கொடுத்து பின்பற்றினால் நாம் பரிசுத்த ஆவியானவரின் ஆசீர்வாதங்களை பெறுவோம். நமது பரலோக பிதாவின் ஒவ்வொரு மகனும் அல்லது மகளும் மரோனியின் வாக்குத்தத்தத்தின் உண்மையை அறியலாம். பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையினாலே நீங்கள் சகலவற்றின் சத்தியத்தையும் அறிந்து கொள்வீர்கள். நான் என் வாழ்க்கையில் பெற்றுக்கொண்ட உன்னதமான சத்தியம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சியாகும். வெளிப்படுத்தல்கள் அனைத்தின் அடிப்படையிலும் நாம் செய்கிற மிக முக்கிய ஆதரவு நாம் சபையில் செயல்படுகிற அதிகாரமாகிய கர்த்தரின் நாமமாகும். சிறு பிள்ளைகளாயிருந்தாலும் கூட செய்யப்படுகிற ஒவ்வொரு ஜபமும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் முடிகிறது. ஒவ்வொரு ஆசீர்வாதமும் ஒவ்வொரு நியமமும் ஒவ்வொரு நியமிப்பும் ஒவ்வொரு அதிகாரபூர்வ செயலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே செய்யப்படுகிறது. இது அவரது சபை, அவரது பெயர் சூட்டப்பட்டது, பிற்கால பரிசுத்தவான்களின் இயேசு கிறிஸ்துவின் சபை. நெப்பியர்கள் பிதாவிடம் கர்த்தரின் நாமத்தில் ஜெபித்து கொண்டிருந்தார்கள் என்ற மார்மன் புத்தக மிகப்பெரிய சம்பவம் இருக்கிறது. கர்த்தர் தோன்றி கேட்டார், நான் உங்களுக்கு எதை கொடுக்க வேண்டும் என்று வாஞ்சிக்கிறீர்கள்? அவர்கள் அவரிடத்தில், ஆண்டவரே, நாங்கள் இந்த சபையை எந்த நாமத்தினாலே அழைக்க வேண்டும் என்று நீர் எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறோம். ஏனெனில் இந்த விஷயத்தை குறித்து ஜனங்களுக்குள்ளே வாக்குவாதங்கள் இருக்கின்றன என்றார்கள். கர்த்தர் அவர்களை நோக்கி, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இக்காரியத்தினாலே ஜனங்கள் ஏன் முறுமுறுத்து வாக்குவாதம் பண்ண வேண்டும்? என்னுடைய நாமமாகிய கிறிஸ்துவின் நாமத்தை உங்கள் மேல் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிற வேத வார்த்தைகளை அவர்கள் வாசிக்கவில்லையா? ஏனெனில் கடைசி நாளின் போது இந்த நாமத்தின்படியே நீங்கள் அழைக்கப்படுவீர்கள். என் நாமத்தை தன் மீது எடுத்துக்கொண்டு முடிவு பரியந்த நிலைக்கிறவன் எவனோ அவனே கடைசி நாளின் போது ரட்சிக்கப்படுவான். ஆதலால் நீங்கள் எதை செய்தாலும் அதை என் நாமத்தினாலேயே செய்யுங்கள். ஆதலால் நீங்கள் சபையை என் நாமத்தினால் அழையுங்கள். பிதா என் நிமித்தம் சபையை ஆசீர்வதிக்கும்படியாக நீங்கள் என் நாமத்தில் பிதாவினிடத்தில் விண்ணப்பம் பண்ணுங்கள். அவருடைய நாமமாகிய இயேசு கிறிஸ்து நாம் ரட்சிக்கும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷருக்குள்ளே அவருடைய நாமமே இல்லாமல் வேறொரு நாமமும் கட்டளையிடப்படவில்லை. சபையில் தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து யார் என நாம் அறிவோம். அவரே பிதாவின் ஒரே பெயரானவர். அவரே கொலை செய்யப்பட்டவர். அவரே மீண்டும் ஜீவிப்பவர். அவரே பிதாவிடம் நமக்காக பரிந்து பேசுபவர். தேவகுமாரனாகிய கிறிஸ்து என்கிற நம் மீட்பராகிய கண்மலையின் மேல் நீங்கள் உங்கள் அஸ்திவாரத்தை கட்ட வேண்டும் என்று நினைவு கூறுங்கள். வாழ்க்கையின் சூறாவளிகள் மத்தியிலும் நம்மையும் நமது குடும்பங்களையும் தாங்கி நம்மை பாதுகாக்கிற நங்கூரம் அவரே. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் எல்லா தேசத்தாரும் பாஷைக்காரரும் கூடுகிற கூட்டங்களில் உலகெங்கிலும் அதே வார்த்தைகளால் திருவிருந்து ஆசீர்வதிக்கப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை எங்கள் மீது எடுத்துக்கொண்டு எப்போதும் அவரை நினைவு கூறுகிறோம். இது நம் மீது பதிக்கப்பட்டுள்ளது. தீர்க்கதரிசி நெப்பி அறிவித்தான், எங்கள் பிள்ளைகள் தங்களுடைய பாவங்களின் மன்னிப்புக்காக எதனை கண்ணோக்க வேண்டுமென்று அறியும் பொருட்டாக நாங்கள் கிறிஸ்துவை பற்றி பேசுகிறோம். கிறிஸ்துவில் களி கூறுகிறோம். கிறிஸ்துவை பற்றி போதிக்கிறோம். கிறிஸ்துவை குறித்து தீர்க்க தரிசனம் உரைகிறோம். எங்கள் தீர்க்க தரிசனங்களின்படியே நாங்கள் எழுதுகிறோம். நாம் ஒவ்வொருவரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய நமது சொந்த சாட்சியை வைத்திருக்க வேண்டும். இவை எல்லாவற்றிலும் கர்த்தரின் பணியை தானே தடுக்க ஒரு சத்துரு இருக்கிறான். யாரை பின்பற்றுவது என நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அவரது பாரிசத்தில் நாம் விசுவாசமாக இருக்கிறோம் என்பதை உறுதி செய்து இரட்சகரை பின்பற்ற தனியாகவே முடிவு செய்வது போலவே நமது பாதுகாப்பும் எளிதானது. புதிய ஏற்பாட்டில் யோவான் இரட்சகருக்கும் அவர் போதனைகளுக்கும் ஒப்பு கொடுக்க முடியாத சிலர் இருந்தார்கள் என பதிவு செய்கிறான். அது முதல் அவருடைய சீஷரின் அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். அப்பொழுது இயேசு பன்னிரவரை நோக்கி, நீங்களும் போய்விட மனதாயிருக்கிறீர்களா என்றார். சீமோன் பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. நீர் ஜீவனுள்ள தேவனாகிய குமாரனாகிய கிறிஸ்து என்று நாங்கள் விசுவாசித்தும் அறிந்தும் இருக்கிறோம் என்றான். இரட்சகரின் ஒவ்வொரு சீஷராலும் கற்றுக்கொள்ளக்கூடியதை பேதுரு பெற்றான். இயேசு கிறிஸ்துவுக்கு விசுவாசமுடன் அர்ப்பணிப்புடன் இருக்க நாம் அவரை நமது மீட்பர் என ஏற்றுக்கொண்டு அவரது போதனைகளின்படி வாழ நமது வல்லமையால் முடிந்த அனைத்தையும் செய்கிறோம். நான் வாழ்ந்து போதித்து ஊழியம் செய்த ஆண்டுகள் எல்லாவற்றுக்கும் பிறகு, உலகத்தை சுற்றி நான் பயணம் செய்திருக்கிற மில்லியன் கணக்கான மைல்களுக்கும் பிறகு, நான் அனுப்பப்பட்ட அனைத்துடனும் நான் பகிர்ந்து கொள்ள ஒரு மாபெரும் சத்தியம் உள்ளது. அதுவே இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பற்றிய எனது சாட்சியாகும். ஜோசப் ஸ்மித்தும் சிட்னி ரெக்டனும் ஒரு பரிசுத்தமான அனுபவத்தை பிறகு பின்வருவனவற்றை பதிவு செய்தார்கள். இப்பொழுது அவரை குறித்து கொடுக்கப்பட்ட அநேக சாட்சிகளுக்கு பின்னர் அனைத்திலும் கடைசியாக அவரை பற்றி நாங்கள் கொடுக்கிற சாட்சி இதுவே. அவர் ஜீவிக்கிறார், ஏனெனில் நாங்கள் அவரை கண்டோம். அவர்களுடைய வார்த்தைகள் என்னுடைய வார்த்தைகள். இயேசுவே கிறிஸ்து, ஜீவிக்கிற தேவனின் குமாரன் என நான் நம்புகிறேன். நான் உறுதி கூறுகிறேன். அவரே பிதாவின் ஒரே பேரானவர். அவராலே, அவர் மூலமாகவே, அவரை கொண்டே உலகங்கள் சிருஷ்டிக்கப்படுகின்றன, சிருஷ்டிக்கப்பட்டன. அவற்றின் குடிகள் தேவனின் நேச குமாரர்களும் குமாரித்துகளும் ஆவார்கள். இரட்சகர் ஜீவிக்கிறார் என நான் சாட்சியளிக்கிறேன். நான் கர்த்தரை அறிவேன். நான் அவரது சாட்சி. அவரது மாபெரும் பலியை குறித்தும் பரலோக பிதாவின் பிள்ளைகள் அனைவர் மீதும் அவரது நித்திய அன்பை குறித்தும் அறிவேன். முழு தாழ்மையுடனும் முழு உறுதியுடனும் நான் விசேஷ சாட்சியை அளிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமேன்.
I love church.
சபை சரித்திரத்தை நேசிக்கிறேன். சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு விசுவாசத்துக்கு உண்மையாக வாழ்ந்த நமது முற்தாப்பிக்களின் விசேஷ அர்ப்பணிப்பை குறித்து நான் அறிந்த போது அவர்களில் அநேகர் போல என் விசுவாசம் பலப்பட்டது. ஒரு மாதத்துக்கு முன்பு கில்பர்ட் அரிசோனா ஆலய சேகரத்திலிருந்து 12,000 அற்புதமான இளைஞர்கள் நீதியாக வாழ தங்கள் ஒப்புக் கொடுத்தலை தெரிவித்து ஒரு உணர்த்துதலான நிகழ்ச்சியுடன் தாங்கள் புதிய ஆலயத்தின் கட்டுமான நிறைவை கொண்டாடினர். அவர்களது கொண்டாட்டத்தின் தலைப்பு விசுவாசத்துக்கு உண்மையாக வாழ். அந்த விசுவாசமிக்க அரிசோனா இளைஞர்கள் போலவே ஒவ்வொரு பற்கால பரிசுத்தவானும் விசுவாசத்துக்கு உண்மையாய் வாழ ஒப்புக் கொடுக்க வேண்டும். பாடலின் வரிகள் சொல்கின்றன, எங்கள் பெற்றோர் பேணி காத்த விசுவாசத்துக்கு உண்மையாக. நாம் சேர்த்துக் கொள்ளலாம், எங்கள் தாத்தா பாட்டிகள் பேக்காணித்த விசுவாசத்துக்கு உண்மையாக. தங்கள் குடும்பம் எப்படி சபையின் அங்கத்தினர்கள் ஆனார்கள் என்ற வரலாற்றை அவர்கள் அறிவார்களானால், அந்த உற்சாகமுள்ள அரிசோனா இளைஞர்கள் ஒவ்வொருவரும் தங்கள் சொந்த சபையின் வரலாற்றை அறிந்திருக்கிறார்களா என நான் வியந்தேன். அறிந்தாலும் அறியாவிட்டாலும் நீங்கள் முன்னோடிகளின் சந்ததி. விசுவாசம் தியாகமும் உள்ள மார்மன் முன்னோடிகளின் பாரம்பரியம் உங்கள் பாரம்பரியம். அது பிற்கால பரிசுத்தவான்களின் இயேசு கிறிஸ்து சபையின் உன்னத பாரம்பரியம். சபை சாமிக்கப்பட்டு 10 ஆண்டுகளுக்கு பின்பு 1840 பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் முழுவதும் இயேசு கிறிஸ்துவின் மறுஸ்தாபிதம் செய்யப்பட்ட சுவிசேஷத்தை கர்த்தரின் ஒரு அப்போஸ்தரலாகிய வில்பர்ட் உட்ரஃப் போதித்து கொண்டிருந்த போது சபையின் வரலாற்று அத்தியாதங்களில் மிக அற்புதமான ஒன்று நடந்தது. வில்பர்ட் உட்ரஃபும் பிற அப்போஸ்தலர்களும் இங்கிலாந்தில் லிவர்பூல் மற்றும் பிரஸ்டன் பகுதியில் குறிப்பிடத்தக்க வெற்றியுடன் தங்கள் பணியில் கவனம் செலுத்திக் கொண்டிருந்தனர். பின்னர் சபையின் தலைவரான மூப்பர் உட்ரஃப் இந்த மிக முக்கிய பணியில் தன்னை வழிநடத்துமாறு தொடர்ந்து தேவனிடம் ஜெபித்துக் கொண்டிருந்தார். அவரது ஜெபங்கள் சுவிசேஷத்தை போதிக்க மற்றொரு இடத்துக்கு போகுமாறு உணர்த்தியது. பரலோகத்திலிருந்து ஒன்றை செய்யுமாறு நாம் உணர்த்தப்படும் போது அதை நாம் செய்ய வேண்டும். தள்ளி போக போடக்கூடாது என தலைவர் மான்சன் நமக்கு போதித்திருக்கிறார். சரியாக அதை தான் வில்பர்ட் உட்ரோப்பும் செய்தார். தெற்கு நோக்கி போக ஆவியின் தெளிவான வழிநடத்தலுடன் மூப்பர் உட்ரோப் கிட்டத்தட்ட உடனே புறப்பட்டு தெற்கு இங்கிலாந்தில் விவசாய பகுதியான ஹெரஃபோர்ட் ஷோர் என்னிடத்துக்கு பயணமானார். அங்கு அவர் ஒரு செல்வந்தரான ஜான் பென்போ என்பவரை சந்தித்தார். அங்கு அவர் மகிழ்ச்சியான இருதயத்துடன் நன்றி உணர்வுடன் வரவேற்க பெற்றார். யுனைடெட் பிரதரன் என தங்களை அழைத்துக் கொண்டு 600க்கு அதிகமானவர்களை கொண்ட குழு ஒளிக்காகவும் சத்தியத்துக்காகவும் ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள். கர்த்தர் அவர்களது ஜெபங்களுக்கு பதிலாக வில்பர்ட் உட்ரோப்பை அனுப்பினார். மூப்பர் உட்ரோப்பின் போதனை உடனே பலனளித்தது. பிரஹாம் எங்கும் வில்ரர் ரிச்சர்டும் அவருடன் சேர்ந்து கொண்டார்கள். 3 அப்போஸ்தலர்களும் விசேஷத்தை வெற்றி அடைந்தார்கள். சில மாதங்களுக்குள் அவர்கள் 33 கிளைகள் சபையில் சேர்ந்த 541 அங்கத்தினர்களாக அமைந்தனர். இந்த விசேஷித்த பணி தொடர்ந்தது. கடைசியில் கிட்டத்தட்ட யுனைடெட் பிரதரின் ஒவ்வொருவரின் அங்கத்தினரும் பிற்கால பரிசுத்தவான்களின் இயேசு கிறிஸ்து சபையில் ஞானஸ்தானம் கொடுக்கப்பட்டார்கள். எனது பெரிய கொள்ளுப்பாட்டி ஹேனா மரியா ஹாரிஸ் வில்பர்ட் உட்ரோப் சொன்னதை முதலில் கேட்டவரில் ஒருவர். அவர் தனது கணவர் ராபர்ட் ஹாரிஸ் ஜூனியரிடம் தான் ஞானஸ்தானம் பெற்றதாக கர்த்தருடைய வார்த்தையை கேட்டதாக சொன்னார். தன் மனைவி சொன்னதை கேட்டு ராபர்ட் மகிழ்ச்சி அடையவில்லை. மார்மன் ஊழியக்காரர்கள் கொடுக்கிற அடுத்த பிரசங்கத்துக்கு தான் அவருடன் செல்ல போவதாகவும் தான் அவரை சரி செய்ய போவதாகவும் சொன்னார். மாறக்கூடாது என்ற உறுதியான தீர்மானத்துடன் ஒருவேளை வந்திருக்கிற பிரசங்கிப்பவருக்கு நெருக்கடியை கொடுக்கும்படியாக கூட்டத்தின் முன்பகுதியில் அமர்ந்த ராபர்ட் தன் மனைவியைப் போலவே உடனடியாகவே ஆவியால் தொடப்பட்டார். மறுசாபத்தின் செய்தியை உண்மையே என அறிந்தார். அவரும் அவரது மனைவியும் ஞானஸ்தானம் கொடுக்கப்பட்டனர். விசுவாசம் மற்றும் அர்ப்பணியின் அவர்களது கதை ஆயிரக்கணக்கார் உணர்வதைப் போலவே இருக்கிறது. அவர்கள் சுவிசேஷ செய்தியை கேட்டபோது அது உண்மை என அவர்கள் அறிந்தார்கள். வேதம் சொல்வது போல என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்கிறது. மேயப்பனின் குரலை கேட்டு சுவிசேஷத்தின்படி வாழவும் கர்த்தரின் தீர்க்க தரிசியின் வழிகாட்டுதலை பின்பற்றவும் அவர்கள் முற்றிலும் ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். சியோனில் கூட அழைக்கப்பட்டிருக்கும் பிரதியுத்தகராமாக அவர்கள் இங்கிலாந்தில் தங்கள் வீடுகளை விட்டுவிட்டு அட்லாண்டிக்கை கடந்து இல்லினாய்ஸ் நாவூல் ஒன்றாய் கூடினர். தங்கள் முழு இருதயத்தோடு சுவிசேஷத்தை தழுவிக்கொண்டனர். தங்கள் புதிய தேசத்தில் ஸ்தாபித்துக் கொள்ள முயற்சிக்கும் போது ஒவ்வொரு 10வது நாளையும் ஆலய கட்டுமானத்துக்கு செலவு செய்து தங்கள் வேலையின் தசம பாகத்தை நவு ஆலயத்தை கட்ட உதவினர். தங்கள் அன்புக்குரிய தீர்க்கதரிசி ஜோசப் ஸ்மித் மற்றும் அவரது சகோதரர் ஹைதரின் மரணத்தினால் இருதயம் நொறுக்கப்பட்டார்கள். ஆனால் தொடர்ந்து சென்றார்கள். விசுவாசத்துக்கு உண்மையாக இருந்தார்கள். பரிசுத்தவான்கள் துன்பத்தப்பட்டு நவூரிலிருந்து துரத்தப்பட்ட போது மிசிசிப்பியை கடந்து மேற்கு நோக்கி செல்வதற்கு சற்று முன்பு ராபர்ட்டும் மரியாவும் தங்கள் ஆலய தரிப்பு தலையை பெரும்படியாக மிகவும் அவசரப்படுத்தினார்கள். தங்கள் எதிர்காலத்தை பற்றி நிச்சயமாக அறியவில்லை, ஆனாலும் தங்கள் விசுவாசத்திலும் சாட்சிகளிலும் உறுதியாக இருந்தார்கள். மேற்கு நோக்கிய பயணத்தில் அயோவாவை கடந்து ஆறு பிள்ளைகளுடன் சேற்றுடனே நடந்தார்கள். வின்னர் உட்வர்ட்ஸ் என்றிடப்படும் மிசூரி நதிக்கரையில் சாய்ந்து கொள்ள ஒன்றை கட்டினார்கள். மேற்கு நோக்கி எப்போது போவது என அப்போஸ்தல் நடத்துதலுக்காக இந்த தைரியமிக்க முன்னோடி குழுவினர் காத்திருந்தனர். அப்போஸ்தலர் குழுமத்தின் தலைவர் பிரிகாம் யங், பின்னர் மார்மன் பாட்டியலின் என்று அழைக்கப்பட்ட அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் ராணுவத்தில் பணியாற்ற தன்னவர்களுக்கு அழைப்பு விடுவித்த போது ஒவ்வொருவரின் திட்டமும் மாறியது. பிரஹாம் யங்கின் அழைப்புக்கு பிரதியுத்தரம் அளித்த 500 அதிகமான மார்மன் முன்னோடிகளில் ராபர்ட் ஹரிஸ் ஜூனியரும் ஒருவர். தன் கர்ப்பவதியான மனைவியையும் 6 சிறு பிள்ளைகளையும் விட்டுவிட்டு செல்ல வேண்டியிருந்தாலும் அவர் சேர்ந்து கொண்டார். அவரும் பிறரும் ஏன் அப்படிப்பட்ட காரியத்தை செய்ய வேண்டும்? என் பெரிய கொள்ளு தாத்தாவின் சொந்த வார்த்தைகளில் பதில் கொடுக்க முடியும். பாட்டாளியின் சாண்ட்ரா பேருக்கு அருகில் சிறிது நின்ற போது அவர் தன் மனைவிக்கு எழுதிய கடிதத்தில் எழுதினார், பிரியாங் யங் எங்களுக்கு சொன்ன காரியங்களை நான் நினைக்கும் போது எப்போதையும் போல எனது விசுவாசம் பலமாயிருக்கிறது. இதை பற்றி உன்னத தேவனை சொன்னது போல நான் நம்புகிறேன். சுருக்கமாக, பிற மனுஷர் போலவே அவர் ஒரு தேவனின் தீர்க்கதரிசி சொல்வதை கேட்டார் என்பதை அறிவார். அதனால் தான் அவர்கள் அதை செய்தார்கள். தாங்கள் ஒரு தீர்க்கதரிசியால் நடத்தப்படுவதை அவர்கள் அறிந்தார்கள். அதே கடிதத்தில் தன் மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் தனது மென்மையான உணர்வுகளை சொல்லி அவரும் பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று தன் தொடர்ந்த ஜெபங்களை பற்றி சொன்னார். கடிதத்தின் பிற்பகுதியில் இந்த வெள்ளமை மிக்க வாக்கியத்தை எழுதினார், கர்த்தருடைய ஆலயத்தில் நீயும் நானும் கேட்டு பார்த்த அனுபவித்தவைகளை மறக்க கூடாது. நாம் ஒரு தேவனின் தீர்க்கதரிசியால் நடத்தப்படுகிறோம் என்ற அவருடைய முத்திய சாட்சியுடன் சேர்ந்து இந்த இரண்டு பரிசுத்த புத்திமதிகளுக்கு எனக்கு வேதங்கள் போலாயின. பாட்டாளியனோடு சென்ற 18 மாதங்களுக்கு பிறகு ராபர்ட் ஹாரிஸ் தன் அன்பு மரியாவுடன் சேர்க்கப்பட்டார். அவர்கள் தங்கள் வாழ்நாள் முழுவதும் மறுஸ்தாபிதம் செய்யப்பட்ட சுவிசேஷத்துக்கு உண்மையாகவும் விசுவாசமும் இருந்தார்கள். அவர்கள் 15 பிள்ளைகள் இருந்தார்கள். அவர்களில் 13 பேர் முதிர் வயது வரை வாழ்ந்தார்கள். கனடாவின் ஆல்பர்டா ரோமாண்டில் இருந்த எனது பாட்டி பன்னி வாக்கர் அவர்களது 136 பேர குழந்தைகளில் ஒருவர். அவரது தாத்தா மார்மன் பாட்டியலில் பணியாற்றினார் என்ற உண்மையை பற்றி வாக்கர் பாட்டி பெருமிதம் கொண்டார். அதை தன் பேர பிள்ளைகள் அறிய வேண்டும் என விரும்பினார். இப்போது நான் ஒரு தாத்தா, அது அவருக்கு எவ்வளவு முக்கியமாயிருந்தது என நான் புரிந்து கொள்கிறேன். பிள்ளைகளின் இருதயங்களை பிதாக்களில் திருப்பம் விரும்பினார். தங்களின் நீதியான பாரம்பரியத்தை அவரது பேர பிள்ளைகள் அறிய வேண்டும் என விரும்பினார், ஏனெனில் அது அவர்களது வாழ்க்கையை ஆசீர்வதிக்கும் என அவர் அறிந்திருந்தார். நமது நீதியான முற்பாவிகளோடு அதிகமாக இணைக்கப்படும் போது நாம் நீதியான மற்றும் ஞானமான தேர்வுகளை செய்யலாம். அது அப்படித்தான். கர்த்தரின் சபையில் நமது முற்பாவிகளின் வழிநடத்திய விசுவாசம் மற்றும் தியாக கதைகள் நாம் அறிந்தால் நாம் ஒவ்வொருவரும் மிகுதியாக ஆசீர்வதிக்கப்படுவோம். வில்பர்ட் உட்ரோவ் சுவிசேஷத்தின் மறுஸ்தாபிதம் பற்றி கற்பித்து சாட்சி கூறியதை ராபர்ட்டும் மரியாவும் கேட்டபோது ராபர்ட்டும் மரியாவும் சுவிசேஷம் உண்மையானது என அறிந்தனர். அவர்களுக்கு எந்த நாடுகளுக்கும் எந்த பாடுகளுக்கும் அல்ல சோதனைகள் வந்தாலும் விசுவாசத்துக்கும் உண்மையாகவே இருந்ததற்காக அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என அவர்கள் அறிவார்கள். இன்று நமது தீர்க்கதரிசி சொன்ன ஆலய ஆசீர்வாதங்களை பெற எந்த தியாகமும் பெரியதல்ல என்பதை அவர்கள் கேட்டார்களோ என்பது போலவே தோன்றுகிறது. ஐக்கிய ராஜ்யத்தின் 2 பவுண்ட் நாணயத்து ஒரு புறத்தில் எழுதப்பட்டுள்ளது, உயர்ந்த மனிதர்களின் தோளின் மீது நிற்கிறோம். நமது மாபெரும் முன்னோடி முர்த்தாவிதிகளை நினைக்கும் போது நாம் அனைவரும் உயர்ந்த மனிதர்கள் தோள்களில் நிற்பது போல நான் உணர்கிறேன். ராபர்ட் ஹரிதாஸ் கடிதத்தில் இருந்து புத்திமதி வந்தாலும் நாம் ஆலயத்தில் பெற்ற அனுபவங்களை மறக்க கூடாது மற்றும் ஆலயத்தினால் நம் ஒவ்வொருவருக்கும் வருகிற வாக்கு தத்தங்களையும் ஆசீர்வாதங்களையும் மறக்க கூடாது என எண்ணற்ற முர்த்தாவிதிகள் தங்கள் பிள்ளைகளுக்கு பேர பிள்ளைகளுக்கும் அதே செய்தியை அனுப்புவார்கள் என நான் நம்புகிறேன். இரண்டாவதாக, நாம் ஒரு தேவ தீர்க்கதரிசியால் வழிநடத்தப்படுகிறோம் என்பதை நாம் மறக்க கூடாது. நாம் ஒரு தேவனின் தீர்க்க தரிசியால் வழிநடத்தப்படுகிறோம் என சாட்சி அளிக்கிறேன். தீர்க்க தரிசி ஜோசப் ஸ்மித் மூலம் பிற்காலத்தில் அவரது சபையை மறுஸ்தாபிதம் செய்தார். ஜோசப்பிலிருந்து பிரஹாம் மற்றும் நமது இன்றைய தீர்க்க தரிசியான சபை தலைவராகிய தாமஸ் எஸ் மான்சன் வரை துண்டிக்கப்படாத தொடர்பினால் தேவனின் தீர்க்க தரிசிகளால் நாம் வழிநடத்தப்படுகிறோம் என்பதையும் மறக்கக்கூடாது. நான் அவரை அறிவேன், நான் அவரை மதிக்கிறேன், அவரை நேசிக்கிறேன். இன்று பூமியில் அவர்தான் தேவனின் தீர்க்க தரிசி என தான் சாட்சி அளிக்கிறேன். என்னுடைய பிள்ளைகளுடனும் பேர பிள்ளைகளுடனும் நமது நீதியான முர்த்தாபிகால தங்கள் தேவனையும் விசுவாசத்தையும் காக்க அனைத்தையும் தியாக பலிபீடத்தில் வைக்க ஆயுதமாயிருந்த விசுவாசம் மிக்க மார்மன் முன்னோடிகளின் பாரம்பரியத்தை மதிப்பது என் இருதயத்தின் வாஞ்சையாகும். நமது பெற்றோர் பேணி காத்த விசுவாசத்துக்கும் உண்மையாக நாம ஒவ்வொருவரும் வாழ வேண்டும் என நான் ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த தூய நாமத்தினாலே ஆமென்.
The family home evening.
ஒவ்வொரு திங்கட்கிழமை மாலையும் சகோதரி பெரியும் நானும் நடத்துகிற குடும்ப இல்ல மாலை திடீரென அளவில் அதிகரித்தது. என்னுடைய சகோதரர், அவருடைய மகள் பார்பராவின் சகோதரர், பார்பராவின் சகோதரர் பெண் மற்றும் பெண்ணின் கணவர் எங்கள் குடியிருப்பு பக்கத்துக்கு வந்துவிட்டனர். நான் சிறுவனாயிருந்ததிலிருந்து இதுதான் முதல் முறை குடும்பத்தினர் பக்கத்தில் வசிக்கிற மாதிரியாக நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். பின்னர் என்னுடைய தாயாரின் அநேக உறவினர்கள் எனது அதே வீட்டு தொகுப்பில் வசித்தார்கள். தாத்தா சோனேயின் வீடு வடக்கில் பக்கத்தில் வீடு வீடாகவும் எம்மா அத்தையின் வீடு தெற்கில் பக்கத்து வீடாகவும் இருந்தது. வீட்டு தொகுப்பின் தெற்கு பக்கத்தில் அத்தை ஜோசப்பின் வசித்தார்கள். கிழக்கு பக்கத்தில் ஆல்மா மாமா வசித்தார். என்னுடைய சிறு வயது பருவத்தில் எங்களுடைய உறவினர்களின் குடும்ப அங்கத்தினருடன் நாங்கள் தினமும் உரையாடி வேலைகளின் விசேஷமான காரியங்களை பகிர்ந்து விளையாடி ஒருவரையொருவர் சந்திப்போம். எங்களை பற்றி புகார் எங்களுடைய தாயாருக்கு வருகிற அளவுக்கு குறும்புகள் செய்வோம். இப்பொழுது நமது உலகம் வித்தியாசமானது. குடும்பங்களின் அநேக அங்கத்தினர்கள் தூர இடங்களுக்கு போய்விட்டனர். அவர்கள் ஒருவருக்கொருவர் பக்கத்தில் வாழ்ந்தாலும் கூட பக்கத்து வீடுகளில் இல்லை. எனது சிறு வயது பருவமும் தற்போதைய சூழ்நிலையும் அன்பான குடும்ப அங்கத்தினர்கள் ஒருவருக்கொருவர் மிக அருகில் வாழ்ந்து கொண்டிருப்பதுடன் கொஞ்சம் பரலோகத்தை போலிருப்பதாக நான் நம்புகிறேன். குடும்ப அங்கங்களின் நித்திய தன்மையை நிலையாக நினைப்பூட்டுவதாக அது செயல்படுகிறது. நான் வளர்ந்தபோது என்னுடைய தாத்தாவுடன் எனக்கு ஒரு விசேஷித்த உறவு இருந்தது. என்னுடைய குடும்பத்தில் மூத்த மகனாக எங்களுடைய வீட்டிலும் என்னுடைய தாத்தா வீட்டிலும் என்னுடைய இரண்டு அத்தைகளின் வீடுகளிலும் குளிர்காலத்தில் நான் உறைபனியை அகற்றவும் கோடைகாலத்தில் புல்வெளியை பராமரிக்கவும் செய்தேன். தாத்தாவுடைய புல்வெளியை நான் சரிப்படுத்தி கொண்டிருந்த போது அவர் வீட்டின் முகப்பின் முன் அமர்ந்திருப்பார். நான் செய்து முடித்த பின்பு அவருடைய முன்படிகளில் அமர்ந்து பார்த்து கொண்டிருப்போம். எனக்கு அந்த நேரங்கள் மிக விலையுழந்த தருணங்கள். வாழ்க்கை அநேகமான தேர்ந்தெடுப்புகளை கொடுத்திருப்பதில் எப்பொழுதுமே நான் சரியானதையே செய்து கொண்டிருக்கிறேன் என்று நான் எப்படி அறிந்து கொள்வதென ஒரு நாள் என் தாத்தாவிடம் நான் கேட்டேன். வழக்கமாக என் தாத்தா செய்வதை போல அவருடைய பண்ணை வாழ்க்கையின் ஒரு அனுபவத்திலிருந்து அவர் சொன்னார். குதிரைகள் ஒன்று சேர்ந்து பணியாற்றும்படியாக அவைகளின் அணியை பிரிப்பதை பற்றி அவர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். குதிரைகளின் ஒரு அணிக்கு யார் கட்டுப்பாட்டில் இருக்கிறோம் என எப்பொழுதுமே தெரிந்திருக்க வேண்டும் என அவர் விவரித்தார். ஒரு குதிரையின் கட்டுப்பாட்டை உறுதி செய்வதற்கும் வழிகாட்டுதலுக்கும் ஒரு சேணமும் கடிவாளமும் ஒரு திறவுகோலாகும். நடத்துனரின் விருப்பத்திற்கு கீழ்ப்படிய தேவையில்லை என்று அணியின் ஒரு நபர் எப்பொழுதாவது நம்பினால் அந்த அணி தங்களுடைய திறனை அதிகரிக்க ஒருபோதும் ஒன்று கூடி ஒரு சேர பணியாற்ற மாட்டார்கள். ஒவ்வொரு அணியும் நபரும் ஒன்று சேர்ந்து பணியாற்றி அது முன்னுக்கு கொண்டு போகும் நோக்கத்தோடு ஒன்று சேர்ந்து பணியாற்றி பலுவருக்கு தன் பங்கை அளிக்க வேண்டும். இந்த உண்மையை பயன்படுத்தி என்னுடைய தாத்தா கற்றுக் கொடுத்த பாடத்தை இப்பொழுது நாம் ஆராயலாம். குதிரைகளின் அணியை நடத்துனர் யார்? அது கர்த்தர் என என் தாத்தா நம்பினார். அவருக்கு ஒரு நோக்கமும் ஒரு திட்டமும் உண்டு. குதிரைகளின் அணிக்கும் ஒவ்வொரு தனிப்பட்ட குதிரைக்கும் அவர் பயிற்சியாளர்களும் வளர்ப்பவருமாயிருக்கிறார். நடத்துனரே அவர் நன்றாக அறிவார். அவர் எப்பொழுதும் சரியான காரியத்தையே செய்து கொண்டிருக்கிறார் என்பதை ஒரு குதிரை அறிந்திருக்க ஒரே வழி கீழ்ப்படிதலாயிருப்பினும் நடத்துனரின் நடத்துதலை பின்பற்றுமே. மேலும் நடத்துனரின் நோக்கத்தையும் திட்டத்தையும் நிறைவேற்ற ஒன்று சேர்ந்து பணியாற்ற குதிரைகளின் ஒரு அணியின் ஒரே வழி அவைகள் யாவும் அவரது நடத்தலை பின்பற்றுவது. ஒரு சேனத்துக்கும் கடிவாளத்திற்கும் எனது தாத்தா இதை ஒப்பிட்டார். பரிசுத்த ஆவியின் உணர்த்தல்களை பின்பற்ற எனது தாத்தா எனக்கு கற்றுக் கொடுத்தார் என இப்பொழுது நான் நம்புவதைப் போல அப்பொழுதும் நான் நம்பினேன். அவரது மனக்கண்ணில் சேனமும் கடிவாளமும் ஆவிக்குரியதாயிருந்தது. என்ன செய்ய வேண்டுமோ அவர் நினைப்பதை சரியாக செய்ய நன்றாக பயிற்சி அளிக்கப்பட்ட குதிரைகளின் அணியின் ஒரு கீழ்ப்படுதலான குதிரைக்கு ஒரு மெல்லிய தள்ளுதலை விட அதிகமானது அவசியமில்லை. இந்த மெல்லிய தள்ளுதல் கர்த்தர் நம்மிடம் பேசுகிற அமர்ந்த மெல்லிய சத்தத்திற்கு சமமாகும். நமது சுயாதீனத்திற்கு மதிப்பளிப்பதில் ஒரு பெருங்காற்று, ஒரு பூமி எதிர்ச்சி, ஒரு அக்கினிக்கு சமமாயிருக்கிற எலைஜாவின் அனுபவத்தை பயன்படுத்துவதில் அது ஒருபோதும் ஒரு பலமான சக்தியான தள்ளுதாக இருக்காது. கீழ்ப்படியாமை மற்றும் கட்டுப்பாடு இல்லாத வாழ்க்கையின் இயற்கையான விளைவுகளின் மூலமாக கெட்ட குமாரன் கற்றுக்கொண்டதைப் போல பரிசுத்த ஆவியின் மெல்லிய உணர்த்துதல்களை உதாசீனப்படுத்துகிற ஆண்களும் பெண்களும் வழக்கமாக கற்றுக்கொள்வார்கள். இயற்கையின் விளைவுகள் கெட்ட குமாரனை தாழ்மையடைய செய்த பின்னரே அவன் தன்னை எறிந்து அவன் தகப்பன் வீட்டிற்கு திரும்பும்படி அவன் கூறிய பரிசுத்த ஆவியின் மெல்லிய சத்தத்தை கேட்டான். பரிசுத்த ஆவியின் மெல்லிய தள்ளுதலை பெற எப்பொழுதுமே ஆயத்தமாயிருக்கும்படி என்னுடைய தாத்தா எனக்கு கற்றுக் கொடுத்த பாடமாயிருந்தது. நான் வழி விலகி போக ஆரம்பித்தால் அத்தகைய ஒரு உணர்த்துதலை நான் எப்பொழுதுமே பெறுவேன் என அவர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். வாழ்க்கையில் எனக்கு தீர்மானங்களை வழிகாட்ட பரிசுத்த ஆவியை நான் அனுமதித்தால் அதிக மோசமான தவறுகளுக்கு நான் ஒருபோதும் குற்றவாளியாக உணர மாட்டேன். யாக்கோபு 3:3 உரைப்பதைப் போல பாருங்கள், குதிரைகள் நமக்கு கீழ்ப்படியும்படிக்கு அவைகளின் வாய்களில் கடிவாளம் போட்டு அவர்களுடைய முழு சரீரத்தையும் திருப்பி நடத்துகிறோம். நமது ஆவுக்குரிய சிறு பகுதிகளுக்கு நாம் உணர்வுள்ளவர்களாக இருக்க வேண்டும். போதகரிடமிருந்து ஒரு சிறு தள்ளலில் கூட நாம் நமது பாதையை முற்றிலுமாக மாற்ற நாம் விருப்பமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். வாழ்க்கையில் முன்னேற தேவனின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிவதில் ஒன்று சேர்ந்து செயல்பட நமது ஆவிக்கும் சரீரத்துக்கும் நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். பரிசுத்த ஆவியின் மென்மையான உணர்த்துதலுக்கு நாம் செவி கொடுத்தால் நோக்கத்தில் நமது ஆவிகளையும் சரீரங்களையும் அது ஒன்று சேர்த்து பரலோகத்தில் உள்ள நமது பிதாவோடு வாழ நமது நித்திய வீட்டிற்கு திரும்ப நம்ம வழி நடத்தும். கீழ்ப்படிதலின் முக்கியத்துவத்தை நமது 3வது விசுவாச பிரமாணத்தில் நாம் அறிகிறோம். சுவிசேஷத்தின் பிரமாணங்களுக்கும் நியமங்களும் கீழ்ப்படிவதனால் கிறிஸ்துவின் பாவ நிவர்த்தி மூலமாக முழு மனுகுலமும் ரட்சிக்கப்படும் என நாங்கள் விசுவாசிக்கிறோம். எனது தாத்தா அவருடைய உவமையில் குதிரைகளின் ஒரு அணியை விவரித்த கீழ்ப்படிதலின் வகைக்கு அணியின் நடத்துனரின் மீது உள்ள முற்றிலுமான நம்பிக்கையான ஒரு விசேஷத்த நம்பிக்கையும் அவசியமானதாயிருக்கிறது. எனது தாத்தா எனக்கு கற்றுக் கொடுத்த பாடம் இயேசு கிறிஸ்துவில் விசுவாசமான சுவிசேஷத்தின் முதல் கொள்கையும் சுட்டிக்காட்டுகிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் போதித்தான், விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாயிருக்கிறது. பின்னர் விசுவாசத்தை பற்றி போதிக்க ஆபேல், ஈனோக், நோவா மற்றும் ஆபிரகாமின் எடுத்துக்காட்டுகளை பவுல் பயன்படுத்தினான். பவுல் எழுதினான், விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் என்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியைப் போல சஞ்சரித்தான். விசுவாசத்தினாலே சாராளும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று நீ கற்பந்தரித்து பலனடைந்து வயது சென்றவளாயிருந்தும் பிள்ளை பெற்றாள். வானத்தில் உள்ள பெருக்கமான நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரையில் உள்ள எண்ணிறந்த மணலை போலவும் உள்ள சன்னதியின் வாக்கு தத்தமான ஒரு வாக்கு தத்தம் ஆபிரகாம் மற்றும் சாராளின் குமாரன் ஆகிய ஈசாக்கின் மூலமாக ஆபிரகாமிற்கு கொடுக்கப்பட்டது என்பதை நாம் அறிவோம். பின்னர் கற்பனைக்கு அப்பாற்பட்டதென நம்மில் அநேகர் கருதக்கூடிய ஒரு வழியில் ஆபிரகாமின் விசுவாசம் சோதிக்கப்பட்டது. ஆபிரகாம் மற்றும் ஈசாக்கின் கதையை அநேக சமயங்களை நான் சிந்தித்து பார்த்தேன். ஆபிரகாமின் விசுவாசத்தை கீழ்ப்படுதலை நான் முழுமையாக புரிந்து கொண்டேன் என்பதை இன்னமும் என்னால் நம்ப முடியவில்லை. ஒரு விடிய காலையில் புறப்பட்டு போக உண்மையாக ஆயத்தப்பட்டிருப்பதை ஒருவேளை என்னால் கற்பனை செய்ய முடியும். ஆனால் மோரியா மலை அடிவாரத்திற்கு 3 நாட்கள் பயணப்பட தன்னுடன் தன் மகன் ஈசாக்கையும் அழைத்து போக எப்படி அவன் நடவடிக்கை எடுத்திருப்பான்? மலையில் நெருப்பு மூட்டை எப்படி அவன் விறகுகளை எடுத்து போயிருப்பான்? எப்படி அவன் பலிபீடத்தை கட்டியிருப்பான்? அதற்கு முன்பாக அவன் எப்படி ஈசாக்கை கட்டி பலிபீடத்தின் மேல் கிடத்தியிருப்பான்? அவன் தான் பலியிடப் போகிறான் என அவனுடன் இவன் எப்படி விவரித்திருப்பான்? தன்னுடைய குமாரனை குத்த கத்தியை தூக்க அவனுக்கு எப்படி பலன் வந்திருக்கும்? அவனது சாத்திய மற்ற சோதனையில் அவன் தேர்ச்சி அடைந்தான் என வானத்திலிருந்து கர்த்தருடைய ஒரு தூதன் ஆபிரகாமை அழைத்து அவனுக்கு அறிவித்த போது நடந்த அற்புதமான நேரம் வரையில் தேவனுடைய நடத்துதலை அப்படியே பின்பற்ற ஆபிரகாமின் விசுவாசம் அவனுக்கு அதிகாரம் அளித்திருந்தது. இயேசு கிறிஸ்துவில் விசுவாசம் மற்றும் கீழ்ப்படிதலையும் சார்ந்திருக்கிற சவால்கள் சிலருக்கு மற்றவர்களை விட மிக கடினமாயிருக்கும் என்பதை நான் கண்டிருக்கிறேன். குதிரைகளின் தனித்தன்மைகள் மிகவும் வித்தியாசமானதனை அறிந்திருப்பதில் எனக்கு அநேக ஆண்டுகள் அனுபவம் இருப்பதால் பயிற்சி அளிப்பது எளிதாயிருக்கலாம் அல்லது மிகவும் கடினமாயிருக்கலாம். மக்களின் வகைகள் மிக அதிகமானது. நாம் ஒவ்வொருவரும் தேவனுடைய குமாரனும் குமாரத்திகளுமாயிருக்கிறோம். நமக்கு அனித்தியத்திற்கு முந்தைய வாழ்விலும் அனித்திய வாழ்விலும் தனித்துவமான கதைகள் இருக்கிறது. அதன்படி எல்லா தீர்வுகளும் மிகச்சில ஒரே அளவு இருக்கிறது. ஆகவே வாழ்க்கையின் சோதித்தறியும் தன்மையும் நான் கண்டிருக்கிறேன். மிக முக்கியமாக இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தின் 2வது கொள்கையான மனம் திருந்துதலை. எனது தாத்தா வாழ்ந்த போதுள்ள காலம் நான் அவரோடு பகிர்ந்து கொண்ட கடைசி சில ஆண்டுகள் ஒரு எளிமையான காலம். விசேஷமாகவே சரியானதற்கும் தவறானதற்கும் இடையிலான தேர்வுகள் மிகவும் எளிது என்ற உண்மை. எப்பொழுதும் இல்லாத அளவிற்கு மிக கடினமான தீர்வுகளை எதிர்பார்க்கிற நமது அதிக கடினமான காலங்களை சில புத்திசாலியான உள்ளுணர்வு கொண்ட மக்கள் நம்பலாம். அவர்கள் நினைப்பது சரியென நான் ஒப்புக்கொள்கிறேன். அப்படியே சரியானதற்கும் தவறுக்கும் இடையில் உள்ள வித்தியாசத்தை எப்படி அறிந்து கொள்வதென்பதை என் கேள்விக்கு என் தாத்தா கொடுத்த பதிலை போல இன்றைய மிக கடினமானவை மிக எளிதானதை நாடுகிறது என்பது என் மன உணர்வு. இன்று நான் கொடுக்கிறது ஒரு எளிமையான சூத்திரம் என எனக்கு தெரியும். அது எல்லோருக்கும் செயல்படாமல் இருக்கலாம். ஆனால் எனக்கு எவ்வளவு சிறப்பாக அது செயல்படுகிறது என்பதை என்னால் சாட்சி கொடுக்க முடியும். அதை நான் உங்களுக்கு சிபாரிசு செய்கிறேன். எனது வார்த்தைகளை சோதித்து பார்க்கும்படியாகவும் நான் சவாலிடுகிறேன். நீங்கள் அப்படி செய்தால் தெரிந்தெடுப்புகள் உங்களை தாக்கும் போது தெளிவான தெரிந்தெடுப்புகளை செய்ய அவைகள் வழி நடத்தும் எனவும் அறிவாளிகளையும் தாங்கள் புத்திசாலிகள் என நினைப்பவர்களையும் குழப்புகிற கேள்விகளுக்கு எளிதான பதில்களை கொடுக்கும் எனவும் நான் வாக்களிக்கிறேன். உயர் அதிகாரிகளின் கட்டளைகள் அல்லது கட்டளையிடப்பட்டவர்களை பின்பற்றுவதில் தாழ்மையும் சிந்திக்காததையும் வழக்கமாக கீழ்ப்படிதலாக நாம் நினைக்கிறோம். உண்மையில் மேலான அதிகாரத்தின் தேவனின் அதிகாரத்தின் ஞானத்திலும் வல்லமையிலும் நமது விசுவாசத்தின் அடையாளமே சிறப்பான கீழ்ப்படிதல். தேவனில் அசைக்க முடியாத விசுவாசத்தையும் கீழ்ப்படிதலையும் ஆபிரகாம் காட்டிய போது அவனுடைய குமாரனை பலி கொடுக்க கட்டளையிட்ட போதும் தேவன் அவனை காப்பாற்றினார். அப்படியே கீழ்ப்படிதலின் மூலமாக நான் நம்முடைய விசுவாசத்தை காட்டும் போது எப்பொழுதும் தேவன் நம்மை காப்பாற்றுவார்.
Rescue us.
தேவனை போன்பற்றி அவருடைய அருகாமைக்கும் வல்லமைக்கும் வரங்களுக்கும் தட்டுகிறவர்களை ஒப்பிடும்போது தங்களை மட்டுமே சார்ந்திருந்து தங்களுடைய சொந்த விருப்பங்களையும் சுயமான போக்குகளையும் பின்பற்றுகிறவர்கள் மிக குறைவாக இருக்கிறார்கள். அவனை அல்லது அவளை முழுவதுமாக மூடிக்கொண்ட ஒருவரால் மிக சிறிய மூட்டையை உண்டாக்க முடியும் என சொல்லப்பட்டது. எதுவும் பலமான பழக்கமான கீழ்ப்படிதலும் ஆனால் பலவீனமானதும் செயல்படாததும் அல்ல. இந்த வழிகளில் தான் நாம் தேவனில் நமது விசுவாசத்தை நாம் அறிவித்து வானத்தின் வல்லமைகளை பெற நம்மையே நாம் தகுதியுள்ளவராக்கிறோம். கீழ்ப்படிதல் ஒரு தேர்ந்தெடுப்பு. இது நம்முடைய சொந்த எல்லைக்குட்பட்ட ஞானத்திற்கும் வல்லமைக்கும் தேவனின் அளவிட முடியாத ஞானத்திற்கும் சர்வ வல்லமைக்கும் இடையிலுள்ள ஒரு தேர்ந்தெடுப்பு. என்னுடைய தாத்தாவின் பாண்டத்தின்படி நமது வாய்களில் ஆவிக்குரியதை உணர்வதற்கும் நடத்துபவரின் வழிநடத்துதலை பின்படுத்துவதற்கும் இடையில் அது ஒரு தேர்ந்தெடுப்பு. நமது நேர்மையின் மூலமாகவும் மறுஸ்தாபிக்கப்பட்ட சுவிசேஷத்தின் நேர்மங்களை பெறுவதனாலும் நாம் உடன்படிக்கையின் மற்ற ஆபிரகாமின் சன்னதிகமாக விசுவாசம் உள்ளவர்களாகவும் கீழ்ப்படிதல் உள்ளவர்களாகவும் ஒவ்வொருவருக்கும் நித்திய ஜீவனின் ஆசீர்வாதங்கள் கிடைக்கிறதென நான் உங்களுக்கு வாக்களிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன்.
Thank you, brethren.
நன்றி சகோதரர்களே. சகோதர சேர்ந்து செய்குழுவும் கூட்டத்தாரும் சேர்ந்து ஹார் காலி நேஷன்ஸ் பாடுவார்கள். பின்பு நாம் 74 எல்டர் லாரன்ஸ் கார்பிரிட்ஜ், மைக்கேல் ஜான் யூடெக் மற்றும் மார்க்கோஸ் அரிக்யூக்கரஸ் பேசுவார்கள். பின்னர் 12 அப்போஸ்தலர் குடும்பத்தினர் மூப்பர் டி டாட் கிறிஸ்டாபர்சன் அவர்களை தொடர்ந்து பேசுவார்.
This is the 184th Annual General Conference of the Church of Jesus Christ of Latter-day Saints.
A young boy reads the Bible, and his eyes pause on a singular passage of Scripture.
இந்த உலகத்தை மாற்றுகிற கணம். எந்த சபை சத்தியத்துக்கும் இரட்சிப்புக்கும் அவரை வழிநடத்தும் என்று அறிய அவர் ஆர்வமாக இருந்தார். அவர் கிட்டத்தட்ட எல்லாவற்றையும் முயற்சி செய்து இப்போது அவர் வேத காமத்துக்கு திரும்பி இந்த வசனங்களை வாசிக்கிறார். உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்க வரும், ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன் அப்போது அவனுக்கு கொடுக்கப்படும். அவர் மீண்டும் மீண்டும் அவற்றை பற்றி சிந்திக்கிறார். முதலில் ஒலிக்கற்றை இருளை துளைக்கிறது, இதுதான் பதிலா? குழப்பத்துக்கும் இருளுக்கும் வழியா? இது எளிதாயிருக்க முடியுமா? தேவனை கேள், அவர் பதிலளிப்பார். பிறகு தேவனை கேட்க வேண்டும் அல்லது இருளிலும் குழப்பத்திலும் என்றைக்கும் இருக்க வேண்டும் என முடிவு செய்கிறார். அவர் ஆர்வமாக இருந்தாலும் ஒரு அமைதியான மூளைக்கு ஓடி சென்று ஒரு துரிதமான ஜெபத்தை கிசுகிசுக்கவில்லை. அவருக்கு 14 வயது மட்டுமே, ஆனால் அவரது அறிவும் அவசரத்திலும் அவர் அவசரப்படவில்லையே. இது எந்த ஜெபத்தையும் போல இருக்க போவதில்லை. அவர் எங்கு செல்லலாம், எப்பொழுது செய்யலாம் என்று முடிவு செய்திருக்கிறார். அவர் தேவனிடம் பேச ஆயத்தப்படுத்துகிறார். அந்த நாள் வருகிறது. 1820 வசந்த காலத்தின் முற்பகுதியில் ஒரு அழகிய தெளிவான நாளின் காலை நேரம். அவருக்கு மேல் கோபுரம் போல் இருந்த மரங்களுக்கு அடியில் அருகில் இருந்த காட்டுக்கு அந்த அமைதியில் தனியே நடக்கிறார். செல்ல வேண்டுமென அவர் முன்னதாகவே முடிவு செய்த இடத்தை அடைகிறார். அவர் முழங்காலில் படியிட்டு அவருடைய இருதயத்தின் வாஞ்சைகளை தெரிவிக்கிறார். என்ன நடக்கிறது என்பதை விவரித்து அவர் சொல்லுகிறார். நேராக என் தலைக்கு மேலே சூரியனின் பிரகாசத்துக்கு மேலாக என் மீது விழும் வரை மெதுவாக இறங்கிய ஒரு ஒளிக்காற்றை நான் கண்டேன். அந்த ஒளி என் மீது அமர்ந்த போது நான் இரண்டு நபர்களை கண்டேன். எனக்கு மேலே வானத்தில் நின்று கொண்டிருந்த அவர்களின் பிரகாசமும் மகிமையும் விவரிக்க இயலாதது. அவர்களில் ஒருவர் என்னை பெயர் சொல்லி அழைத்து மற்றவரை சுட்டிக்காட்டி என்னிடம் பேசினார். ஜோசப், இவர் என் தேசகுமாரன், அவருக்கு செவிகொடு. 24 ஆண்டுகளுக்கு பின்னர் ஜோசப் ஸ்மித்தும் அவரது சகோதரராகிய ஹைரமும் இங்கு தொடங்கிய இதனிமித்தம் மறிப்பார்கள். அவர் ஜோசப் 17 வயது போது எல்லா தேசங்களிலும் எல்லா ஜனங்களுக்கும் மத்தியில் அவரது பெயர் நன்மைக்கும் தீமைக்குமாக இருக்கும் என அவரிடம் ஒரு தூதன் சொன்னதாக சொன்னார். இன்று உலகம் முழுவதும் பிற்கால பரிசுத்தவான்களின் இயேசு கிறிஸ்து சபை பரவி இந்த தீர்த்த தரிசனம் நிறைவேறி தொடர்ந்து கொண்டிருக்கிறது. எதிர்ப்பும் விமர்சனமும் எதிர்ப்பு செயல்களும் சத்தியத்தின் தோழர்கள். இந்த நோக்கம் மற்றும் மனுஷர்களின் இலக்கிய சம்பந்தப்பட்ட சத்தியம் வெளிப்படுத்தப்படும் போதெல்லாம் அதை எதிர்க்க ஒரு சக்தி இருக்கும். ஏதன் தோற்றத்திலே ஆதாயமும் ஏவாலும் தொடங்கி கிறிஸ்துவின் ஊழியம் வரைக்கும் நமது நாளிலும் வாழ்க்கையின் திட்டத்தை ஏமாற்றவும் தடம் புரட்டவும் எதிர்க்கவும் தாமதப்படுத்தவும் எப்பொழுதும் ஒரு முயற்சி இருக்கும்.
There will always be an effort to deceive, derail, oppose, and frustrate the plan of life.
ஒருவர் மீது காலால் வீசப்பட்ட அதிக தூசுக்கும் மேலாக எழுந்த எதிர்க்கப்பட்ட சாவல் விடுவிக்க மறுப்பிக்கப்பட்ட அடிக்கப்பட்ட கைவிடப்பட்ட சிலுவையில் அறையப்பட்ட ஒருவரை எல்லாவற்றுக்கும் கீழே இறங்கின ஒருவரை தேடுங்கள். அங்கு நீங்கள் சத்தியத்தையும் தேவகுமாரனையும் அனைத்து மனுகுலத்தின் இரட்சகரையும் காண்பீர்கள். யாரையும் விட நம்மை செய்து சுற்றித் திரிந்த ஒருவரை தேடுங்கள். அவரை ஏன் தனிமையில் விடக்கூடாது? ஏன்? ஏனெனில் அவரே சத்தியம். சத்தியம் எப்பொழுதும் எதிர்க்கப்படும். பின்னர் இயேசு கிறிஸ்துவின் மற்றொரு ஏற்பாட்டையும் பிற வேதங்களையும் கொண்டு வந்தவரை தேடுங்கள். பூமியில் இயேசு கிறிஸ்துவின் சபையும் சுவிசேஷத்தின் முழுமையும் அது மறுஸ்தாபிதம் செய்யப்பட கருவியாக இருந்த ஒருவரை தேடுங்கள். அவரை தேடுங்கள். தூச பரப்பதை காண எதிர்பாருங்கள். அவரை ஏன் தனியே விடக்கூடாது? ஏனெனில் அவர் சத்தியத்தை போதித்தார். சத்தியம் எப்பொழுதும் எதிர்க்கப்படும். ஜோசப் ஸ்மித்தின் மீது பொழியப்பட்ட வெளிப்படுத்தல்கள் அவர் ஒரு தேவனின் தீர்க்க தரிசி என உறுதி செய்கிறது. அவரது நாள் மற்றது நமது நாளின் பொதுவான நம்பிக்கைகளுக்கு நேரெதிராக ஒளிர்கிற கொஞ்ச ஒளியையும் அவர் மூலம் வெளிப்படுத்தப்பட்ட சத்தியத்தையும் பார்ப்போமாக. தேவன் ஒரு நபர், உயர்த்தப்பட்டவர், நித்திய பிதா, அவரது நமது பிதா. பிதாவாகிய தேவனும் இயேசு கிறிஸ்துவும் பரிசுத்த ஆவியும் தனித்தனியானவர்கள். நீங்கள் மனுஷரை விட மேலானவர்கள். நீங்கள் அவரை போலாகலாம். அவரது குமாரனில் விசுவாசம் இருந்தால் மனம் திரும்புங்கள். பாவத்திலிருந்து விடுதலைக்காக ஞானஸ்தானம் தொடங்கி நியமங்களுக்கு பெற்றுக் கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள். முடிவு பரிபைந்தியம் நிலைத்திருங்கள். தீர்க்கதரிசிகளுடனும் அப்போஸ்தலர்களுடனும் மெல்சேக்கை சேதத்துக்கு மற்றும் வேளாவி ஆசிரியர்களுடன் மூப்பர்கள், பிரதான ஆசிரியர்கள், உதவிக்காரர்கள், ஆசிரியர்கள், ஆயர்கள் மற்றும் 70 மறுவுடன் வேதமாகத்தில் விரிவரிக்கப்பட்டுள்ளபடி அவர் பூலோக உள்ள ஊழியத்தின் போது அமைத்த சபையில் இருந்த அடிப்படையில் இயேசு கிறிஸ்துவின் சபை இன்று வித்தியாசமானதல்ல. ரட்சகர் அவரது அப்போஸ்தர்களின் மரணத்தை தொடர்ந்து ஆசாரியத்துவ அதிகாரம் விளைவிக்கப்பட்டுள்ளது. நமது நாளில் தீர்க்க தரிசி ஜோசப் ஸ்மித் மூலம் அறிவிக்கப்பட்டுள்ளது. வெளிப்படுத்துதல் இன்னும் நின்று விடவில்லை. அவானங்கள் மூடப்படவில்லை. இன்று தேவன் தீர்க்க தரிசிகளுடன் பேசுகிறார். அவர் உங்களுடன் என்னுடனும் கூட பேசுவார். பரலோகம் மற்றும் நகரத்தையும் விட இந்த ஜீவியத்துக்கு பிறகும் அதிகமானது இருக்கிறது. 3 மகிமையின் நிலைகள் உள்ளன. இந்த வாழ்க்கையில் நாம் செய்யும் காரியங்களுக்கு அது மிகவும் சம்பந்தப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவத்தில் மந்தமான நம்பிக்கையை மட்டும் விட அதிகமாக நாம் ஒவ்வொரு சிந்தனையிலும் அவரை பார்க்க வேண்டும். குமாரனின் நாமத்தில் நாம் செய்வதனத்தையும் செய்ய வேண்டும். நாம் எப்பொழுதும் அவரது ஆவியை நம்மோடு கொண்டிருக்கும்படி அவரை நினைத்து அவரது கட்டளையில கை கொள்ள வேண்டும். சுவிசேஷம் மற்றும் ரிஷப்புக்கு தேவையான நியமங்கள் இல்லாமல் வாழ்ந்த மரித்த பில்லியன் கணக்கிலோனரும் தொலைந்தது போகவில்லை. கிறிஸ்துவின் பாவ நிவர்த்தி மூலம் மனுக்குளம் முழுவதும் நிர்வாகிக்கப்படுகிற சுவிசேஷத்தின் விதிகளுக்கு நியமங்களுக்கும் கீழ்ப்படிந்து அவர்கள் இரட்சிக்கப்படலாம். எல்லாம் பிறப்பில் தொடங்கப்படவில்லை. நீங்களே முன்பு தேவ சமூகத்தில் அவரது குமாரனாக அல்லது குமாரத்திகளாக வாழ்ந்தீர்கள். இந்த உலக வாழ்க்கைக்காக ஆயுதப்படுத்தப்பட்டார்கள். திருமணமும் குடும்பம் மரணமும் நம்மை பிரிக்கும் வரும் மட்டமான மனுஷ வழக்கம் மட்டுமல்ல, அவை நாம் தேவனோடு செய்கிற உடன்படிக்கையினால் நியமிக்கப்பட்டிருப்பவை. ஜோசப் மீது மொழிக்கப்பட்ட வெளிப்படுத்தல் வெளித்ததன் ஒரு சிறு பகுதி மட்டுமே இது. இருளின் ஒளி கொடுக்கிற சந்தேகத்துக்கு தெளிவு கொடுக்கிற மில்லியன் கணக்கோரை உணர்த்திய இவை எங்கிருந்து வந்தன? அது யாரையும் போல அவர் சொந்தமாக கனவு கண்டது போல இருக்கிறதா, அல்லது அவர் பரலோகத்தின் உதவியை பெற்றாரா? அவர் வெளியிட்ட வேதங்கள் மனுஷரின் வார்த்தைகள் போல இருக்கிறதா, அல்லது தேவனுடைய வார்த்தைகளா?
Do the scriptures he produced sound like the words of man or the words of God?
ஜோசப் ஸ்மித் சாத்தியவாதிகளை பற்றி வாக்குவாதம் இல்லை. அவர் எப்படி செய்தார், என்ன செய்தார், ஏன் செய்தார் என்பதை குறித்து மட்டுமே. அதற்கு அதிக தேர்வுகள் இல்லை. அவர் பாசாங்க செய்பவராக அல்லது தீர்க்க தரிசியாக இருக்க வேண்டும். அவர் செய்வதை தனியாக செய்திருக்க வேண்டும் அல்லது பரலோகத்தில் உதவி பெற்றிருக்க வேண்டும். ஆதாரங்களை பாருங்கள். ஆனால் அவருடைய வாழ்க்கையின் முழு சம்பவங்களையும் எல்லா ஆதாரங்களையும் பாருங்கள். ஒன்றை மட்டுமல்ல, மிக முக்கியமாக இளம் ஜோசப் போல யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளுவதற்குரிய தேவனுடையத்தில் கேளுங்கள். அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். மார்மன் புத்தகம் மற்றும் ஜோசப் ஸ்மித் பற்றிய சத்தியத்தை நீங்கள் எப்படி கற்பீர்கள் என்பது மட்டுமல்ல, எல்லாவற்றையும் சத்தியத்தையும் அறியும் மாதிரியுமாக. இன்று தாமஸ் எஸ் மான்சன் போல ஜோசப் ஸ்மித் தேவனின் ஒரு தீர்க்கதரிசி. ஜோசப் ஸ்மித் மூலமாக தேவராஜ்யத்தின் திறவுகோல்கள் மீண்டும் பூமியில் மனுஷனுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. அது பூமி முழுவதும் நிரப்பும் வரை மலையில் இருந்து கைகளால் வெட்டி எடுக்கப்படாத கல் போல சுவிசேஷம் உருண்டு போகும். தேவன் நமது நித்திய பிதா. இயேசுவே கிறிஸ்து, நாம் அவர்களை ஆராதிக்கிறோம். அவர்களது சிருஷ்டிப்புகள், ரட்சிப்பின் திட்டம், தேவ ஆட்டுக்குட்டியானவரின் பாவ நிவாரண பலி, இவைகளுக்கு ஒப்பானவை ஒன்றுமில்லை. இந்த ஊழிய காலத்தில் ஜோசப் ஸ்மித் மூலமாக மறுஸ்தாபிதம் செய்யப்பட்ட சுவிசேஷத்தின் விதிகளுக்கு, நியமங்களுக்கும் கீழ்ப்படிவதால் மட்டுமே நாம் பாவ நிவர்த்தியின் கனிகளை புசிக்கிறோம் என நாம் பாடுபடுகிறோம். நித்திய பிதா தேவன், உலகத்தின் இரட்சிகர் இயேசு கிறிஸ்து, தேவனின் ஒரு தீர்க்கதரிசி ஜோசப் ஸ்மித் என நான் சாட்சி அளிக்கிறேன். அவ்விதமாக நான் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தினாலே அப்படியே செய்கிறேன்.
ஆமென்.
Shortly following after General Conference in October 2000,
சுமார் 7 ஆண்டுகளுக்கு முன் இந்த கடினமான அனுபவத்தை மீண்டும் நான் பெறுவதற்கு சுமார் 7 ஆண்டுகளாவது ஆகும் என அக்டோபர் 2007 பொது நாட்டுக்கு பின்னர் என்னுடைய சகோதரர்கள் ஒருவர் என்னிடம் சொன்னார். நான் சந்தோஷத்தோடு 7 வருஷத்திற்கு பரிபூர்ண விளைவு உண்டு என அதை நான் கருதுவதாக அவரிடம் கூறினேன். இப்பொழுது எனது 7 வருஷங்களின் பரிபூர்ண விளைவு ஒரு முடிவுக்கு வந்துவிட்டது. ஒரு பூமி பெரிய பூமி எதிர்ச்சியாலும் ஒரு சூறாவளியாலும் பொருளாதாரம் சீர்குலைக்கப்பட்ட பிலிப்பைன்ஸில் உள்ள அகத்தினர்களை சந்திக்க கடந்த ஜனவரி மாதம் நானும் எனது மனைவியும் ஒரு நியமிப்பை பெற்றோம். இந்த நியமிப்பு எங்களுடைய ஜபத்திற்கு ஒரு பதிலாயிருந்ததாலும் பரலோகத்திற்கு பிதாவின் கிருபைக்கும் நன்மைக்கும் ஒரு சாட்சியாயிருந்ததாலும் நாங்கள் ஆனந்தமடைந்தோம். எங்கள் அன்பையும் அக்கறையும் தனிப்பட்டவர்களாக அவர்களுக்கு தெரிவிக்க நாங்கள் ஏங்கிக் கொண்டிருந்ததற்கு இது கொஞ்சம் நிறைவை கொடுத்தது. நாங்கள் சந்தித்த அநேக அங்கத்தினர்கள் இன்னும் கூடாரங்கள், சமூக மையங்கள், சபை கூடுமிடங்கள் போன்ற தற்காலிக வசிக்கும் இடங்களிலேயே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். நாங்கள் பார்த்த வீடுகளுக்கு அரைகுறை கூரைகள் அல்லது கூரைகளே இல்லாமல் இருந்தன. அழிவுக்கு முன்னாலும் மக்களிடம் அதிகமாக எதுவும் இல்லை. அவர்களிடம் கொஞ்சமும் அடித்து கொண்டு போய்விட்டது. அங்கு எங்கு பார்த்தாலும் சேரும் இடிபாடுகளுமே இருந்தன. ஆயினும் பெற்ற சிறிய உதவிகளுக்காக அவர்கள் மிகுந்த நன்றியுள்ளவர்களாக இருந்தார்கள். அவர்கள் மிக கடினமாக சூழ்நிலையிலும் கூட அவர்கள் சந்தோஷமாகவும் உற்சாக உள்ளவர்களாயிருந்தனர். அவர்கள் எப்படி சமாளிக்கிறார்கள் என்று நாங்கள் கேட்டபோது யாவருமே தெளிவான பதிலை சொன்னார்கள். நாங்கள் நன்றாயிருக்கிறோம், முடிவில் எல்லாம் நன்றாக முடியும் என்ற இயேசு கிறிஸ்துவின் மீது உள்ள அவர்களுடைய விசுவாசம் அவர்களுக்கு நன்மை கொடுத்தது. அழிவின் அல்லது துயரத்தின் நேரங்களில் நம்மையும் நம் உரிமையும் பாதுகாப்பதில் கர்த்தருடன் ஒரு வழி இருக்கிறது. நாங்கள் அடைய மிக கடினமாக பணியாற்றிய எல்லா உலக பிரகாரமான காரியங்களும் ஒரு பொருட்டல்ல. நமது குடும்பமும் மற்றவர்களும் நமது உறவுகளே முக்கியம். ஒரு நல்ல சகோதரி இந்த வழியில் இதை சொன்னார். தண்ணீர் வழிந்து சுத்தப்படுத்த ஆரம்பிக்கும் போது எனது வீட்டை சுற்றிப்படுத்தி நினைத்தேன். இந்த அநேக ஆண்டுகளில் அதிகமான குப்பைகளை நான் சேகரித்திருக்கிறேன். இந்த சகோதரி ஒரு சிறந்த கண்ணோட்டத்தை பெற்றிருக்கிறார். எந்த காரியம் அவசியமானது, உண்மையில் எது இல்லாமல் வாழ முடியும் என தீர்மானிப்பதில் இப்பொழுதிலிருந்து அவர் எச்சரிக்கையா இருப்பாரோ என நான் சந்தேகிக்கிறேன். பல ஆண்டுகளாக அநேக அங்கத்தினர்களுடன் பணியாற்றியதில் ஒரு ஏராளமான ஆவிக்குரிய பலத்தை கவனிப்பதில் நாங்கள் சந்தோஷப்படுகிறோம். இந்த உண்மையுள்ள அங்கத்தினர்களுக்கு மத்தியில் உலக பிரபாகரமான பொருட்களின் ஏராளத்தை அல்லது ஒரு குறைவையும் கூட நாங்கள் கண்டோம். அது அவசியமாயிருப்பதால் பணத்தை சம்பாதிப்பதிலும் நமது குடும்பங்களை ஆதரிக்க முடிவதற்காக உலகப் பொருட்களை அடைவிலும் நம்ம அநேகர் ஈடுபட்டிருக்கிறோம். அதிக அளவில் நமது நேரமும் கவனமும் அதற்கு தேவைப்படுகிறது. உலகம் கொடுக்கக்கூடியதற்கு முடிவே இல்லை. ஆகவே நமக்கு போதும் என்கிறதை கண்டுபிடிப்பது மிக கடினம். நாம் கவனமாயில்லாவிட்டால் அவைக்குரியதை விட உலக பிரகாரமானவற்றை தேடி ஓட ஆரம்பிப்போம். பின்னர் வேறு வழியில் போவதற்கு பதிலாக ஆவிக்குரிய மற்றும் நித்தியத்திற்கான தேடுதல் பின்னடையும் மிக அதிகமாகவும் சமீபத்தியதானவும் மிக நேர்த்தியானதுமானவற்றை அடைய ஒரு பலனான இயக்கம் அங்கே தோன்றுகிறது. துக்ககரமானது. இந்த பாதையை பின்பற்ற நாம் சோதிக்கப்படுகிறோம் என்ற நாம் எப்படி நிச்சயப்படுத்த முடியும்? யாக்கோபு இந்த யாலோசனையை கொடுக்கிறான். ஆகையால் நீங்கள் மதிப்பற்றதற்காக உங்கள் பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிக்க வேண்டாம். நீங்கள் எனக்கு கருத்தாய் செவி கொடுத்து நான் சொன்ன வார்த்தைகளை நினைவு கூறுங்கள். நீங்கள் இஸ்ரவேலின் பரிசுத்தரிடம் கந்து கெட்டு போகாததும் அழிக்க முடியாததுமான மீது விருந்துண்ணுங்கள். உங்கள் ஆத்மா கொழுப்பான பதார்த்தத்தில் கழிகுறட்டும். தகுதி இல்லாததற்கோ திருப்தி அழிக்காததற்கோ நம்மில் யாருமே பணத்தையோ உழைப்பையோ செலவழிக்க மாட்டோம் என நான் நம்புகிறேன். யூதர்கள் நேபியர்கள் இருவருக்குமே பின்பற்றுபவர்களை இரட்சகர் போதித்தார். பூமியில் உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம். இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும். இங்கே திருடரும் கண்ணமிட்டு திருடுவார்கள். பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். அங்கே பூச்சியாவது துருவாவது கிடைக்கிறதும் இல்லை. அங்கே திருடர் கண்ணமிட்டு திருடுகிறதும் இல்லை. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயம் இருக்கும். மற்றொரு சமயத்தில் இரட்சகர் இந்த உவமையை கொடுத்தார். ஐஸ்வர்யம் உள்ள ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. அப்பொழுது அவன், நான் என்ன செய்வேன்? என் தானியங்களை சேர்த்து வைக்கிறதுக்கு இடமில்லையே. நான் ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டி எனக்கு விளைந்த தானியத்தையும் என் பொருள்களையும் அங்கே சேர்த்து வைத்து, பின்பு ஆத்மாவே உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேக பொருட்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. நீ இளைப்பாறி புசித்து குடித்து பூரிப்பாயிரு என்று என் ஆத்மாவோட சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சிந்தித்து சொல்லிக் கொண்டான். தேவனோ அவனை நோக்கி, மதிகேடனே, உன் ஆத்மா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியிலே எடுத்துக்கொள்ளப்படும். அப்பொழுது நீ சேகரித்தவர்கள் யாருடையதாகும் என்றார். தேவனிடத்தில் ஐஸ்வர்யனாயிராமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படியே இருக்கிறான் என்றார். மிக சமீபத்தில் தலைவர் டீட்டர் உக்டார்ஃப் பின்வரும் ஆலோசனையை கொடுத்தார். நமது உண்மையான ஆற்றலையே நமது பரலோக பிதா பார்க்கிறார். நமக்கே அறிதறியாத நம்மை பற்றிய காரியங்களை அவர் அறிவார். ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்வும் அவரது சமூகத்திற்கு திரும்பவும் நமது சிருஷ்டிப்பின் அளவை நிறைவேற்ற நமது வாழ்க்கையின் போது அவர் நம்மை உணர்த்துகிறார். பின் ஏன் நாம் மிக தற்காலிகமாக மிக முக்கியமில்லாத மிக மேலோட்டமான காரியங்களுக்கு அதிக அளவில் நமது நேரத்தையும் சக்தியையும் அர்ப்பணிக்கிறோம்? முக்கியமில்லாத தற்காலிகமான காரியங்களை அடைய முயற்சிக்கும் நமது முட்டாள்தனத்தை காண நாம் மறுக்கிறோமா? பூமியின் பொக்கிஷங்கள் நமது பட்டியலில் பெருமை, ஆஸ்தி, உலக பிரகாரமான பொருட்கள், அதிகாரம் மற்றும் மனுஷர்களின் கணங்கள் அடங்கியிருக்கிறதென நாம் அறிவோம். அவைகளுக்கு இனியும் எந்த மதிப்பும் கவனமும் இல்லையாதலால் அதற்கு பதிலாக பரலோகத்தில் நமது பொக்கிஷங்கள் அடங்கியிருக்கிற காரியங்களில் நாம் கவனம் செலுத்துவேன். பரலோகத்தில் நாம் சேர்த்து வைக்கிற சில பொக்கிஷங்கள் எவை? ஆரம்பிப்பதில் அது விசுவாசம், நம்பிக்கை, தாழ்மை மற்றும் தயாளம் போன்ற கிறிஸ்துவை போன்ற தன்மைகளை அடைவது நமக்கு நலமாயிருக்கும். ஜென்மஸ்வாவம் மனுஷனை விட்டுவிட்டு ஒரு சிறு பிள்ளையை போல திரும்ப திரும்ப நாம் ஆலோசனை அளிக்கப்பட்டிருக்கிறோம். அவரையும் நமது பரலோக பிதாவையும் போல பரிபூர்ணமாயிருக்க முயற்சிக்க வேண்டும் என்பது நமது நமக்கான இரட்சகரின் எச்சரிக்கை. இரண்டாவதாக, குடும்ப உறவுகளை பலப்படுத்துவதில் அதிக ஆற்றலுள்ள நேரத்தையும் முயற்சியும் நாம் போட வேண்டும். குடும்பம் தேவனால் நியமிக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுதுக்கும் நித்தியத்திற்கும் அது மிக முக்கியமான அங்கம். மூன்றாவதாக, மற்றவர்களுக்கு சேவை செய்வது. கிறிஸ்துவை உண்மையாக பின்பற்றுவர்களுக்கு ஒரு உண்மையான தன்மை. அவர் சொன்னார், மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களுக்கு ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்கிறீர்களோ அதையே எனக்கே செய்தீர்கள். நான்காவதாக, கிறிஸ்துவின் உபதேசங்களை புரிந்து கொள்ளுதலுக்கும் நமது சாட்சிகளை பலப்படுத்துவதும் உண்மையான சந்தோஷத்தையும் திருப்தியும் கொண்டு வருகிற ஒரு பிரயாசமாயிருக்கிறது. வேதங்களிலும் ஜீவிக்கிற தீர்க்கதரிசிகளின் வார்த்தைகளிலும் காணப்படுகிற கிறிஸ்துவின் வார்த்தைகளை நாம் சீராக படிக்க வேண்டும். ஏனெனில் இதோ நீங்கள் செய்யப்பட வேண்டிய காரியங்கள் அனைத்தையும் கிறிஸ்துவின் வார்த்தைகள் உங்களுக்கு தெரிவிக்கும். பிலிப்பைன்ஸிற்கு நாங்கள் பயணப்பட்டிருந்த போது நாங்கள் சந்தித்த 73 வயதான ஒரு விதவையின் கதையுடன் நான் முடிக்கிறேன். அவரும் அவருடைய மறித்து போன கணவரும் மிக கஷ்டப்பட்டு கட்டிய வீடு போகோத்தீவை பூமி அதிர்ச்சி தாக்கிய போது தரைமட்டமாகி அதில் அவரது மகளும் பேரனும் மறித்து போனார்கள். இப்பொழுது தன்னை கவனித்துக் கொள்ள தனியாக அவர் வேலை செய்ய வேண்டியதாக இருக்கிறது. அவர் துணித்து வைக்கும் வேலையை எடுத்து வைத்து தண்ணீர் எடுக்க ஒரு பெரிய அளவின் குன்றின் மேலும் கீழுமாக ஒரு நாளில் அநேக தடவைகள் ஏறி இறங்கிறார். நாங்கள் அவரை சந்தித்த போது அவர் இன்னமும் ஒரு கூடாரத்தில் தான் வசித்தார். இவைத்தான் அவரது வார்த்தைகள். மூப்பரே, நான் கடந்து செல்ல வேண்டுமென கர்த்தர் கேட்கிற எல்லாவற்றையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன். எனக்கு எந்த கோபமான உணர்வுகளும் இல்லை. என்னுடைய ஆலய சிபாரிசை நான் பொக்கிஷப்படுத்தி அதை என் தலையணைக்கடியில் வைத்திருக்கிறேன். துணி துவைப்பதிலிருந்து வருகிற சிறிய வருமானத்தில் நான் முழு தசம பாகத்தை செலுத்துகிறேன் என்பதை தயவு செய்து தெரிந்து கொள்ளுங்கள். என்ன நடந்தாலும் பொருட்படுத்தாமல் நான் தசம பாகத்தை செலுத்துவேன். நமது முன்னுரிமைகள், பணப்போக்குகள், இயக்கங்கள், விருப்பங்கள், நாட்டங்கள், ஆசைகள் நமது அடுத்த இருப்பிடத்தை நேரடியாக பாதிக்கும் என நான் சாட்சி பகர்கிறேன். இரட்சகர் வார்த்தைகளை நாம் எப்பொழுதுமே நினைவு கூறுவோமாக. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கேயே உங்கள் இருதயமும் இருக்கும். சரியான இடத்தில் நமது இருதயங்கள் காணப்படட்டும் என்பது என் ஜெபம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன்.
The other day my 10-year-old son was studying about
the இணையதளத்தில் மனித மூளையை பற்றி அன்றைக்கு ஒரு நாள் என் மகன் படித்துக் கொண்டிருந்தான். ஒரு அறுவை சிகிச்சையாளனாக ஒரு நாள் அவன் ஆக விரும்புகிறான். அவன் என்னை விட மிக அறிவு கூர்மையுள்ளவன் என்பதை எளிதாக கவனிக்கலாம். இணையதளம் எங்களுக்கு பிடிக்கும். வீட்டில் நாங்கள் சமூக வலைத்தளம், இமெயில் மற்றும் பிற வழிகளில் குடும்ப அங்கத்தினர்களுடனும் நண்பர்களுடனும் தொடர்பு வைத்துக் கொள்கிறோம். என்னுடைய பிள்ளைகள் அவர்களுடைய அதிகமான பள்ளிக்கூட வேலையை இணையதளத்தின் மூலமாக செய்கிறார்கள். என்ன மாதிரியான கேள்வியாக இருந்தாலும் நமக்கு அதிகமான தகவல் வேண்டுமானால் அதை இணையதளத்தில் நாம் தேடுகிறோம். ஒரு வினாடியில் அதிகமான தகவல்கள் நமக்கு கிடைக்கிறது. இது அற்புதம். கற்றுக்கொள்வதற்கு இணையதளம் அதிகமான சந்தர்ப்பங்களை கொடுக்கிறது. ஆயினும் சாத்தான் நாம் ஏமாற்றம் அடைய விரும்புகிறான். காரியங்களின் உண்மையான நோக்கத்தை திசை திரும்புகிறான். சந்தேகத்தை, பயத்தை, விசுவாசத்தையும் நம்பிக்கையும் அழிக்க அவன் இந்த மகத்தான கருவியை பயன்படுத்துகிறான். இணையதளத்தில் அநேகமான காரியங்கள் கிடைப்பதில் ஒருவர் அவருடைய முயற்சிகளை எங்கே பயன்படுத்த வேண்டுமென கவனமாக கருத்தில் கொள்ள வேண்டும். அதிகமானவை வெறும் குப்பையான தகவலாக இருப்பதால் சாத்தான் நம்மை வழி தப்பவும் வைக்கலாம். குப்பையின் வழியே ஒருவர் சுற்றக்கூடாது. வேதங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த வழிகாட்டுதலை கவனியுங்கள். ஒவ்வொருவனும் தீமையில் இருந்து நன்மையை அறியத்தக்கதாக அவனவனுக்கு கிறிஸ்துவின் ஆவி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆதலால் நிதானிக்கிற வழியை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். ஏனெனில் நன்மையை செய்ய அழைத்து கிறிஸ்துவில் விசுவாசிக்கிற ஏவும் எதுவும் கிறிஸ்துவனுடைய வல்லமையாலும் ஈவினாலும் அனுப்பப்பட்டவை. ஆகையால் அது தேவனால் ஆனது என்று நீங்கள் அறிந்து கொள்ளலாம். உண்மையான அர்த்தத்தில் ஜோசப் ஸ்மித் அவரது இளமையில் சந்தித்த அதே குழப்பத்தை நாமும் சந்திக்கிறோம். நாமும் அடிக்கடி நம்மையே ஞானத்தில் குறைவுள்ளவர்களாக காண்கிறோம். தேவனுடைய ராஜ்யத்தில் சத்தியத்தை தேடுதல் பாராட்டப்பட்டு ஊக்குவிக்கப்பட்டு அது எந்த வழியிலும் கட்டுப்படுத்தப்படவோ அல்லது பயமுறுத்தவோ படாது. ஞானத்தை நாடும்படி கர்த்தராலே சபையங்கத்தினர்கள் பலமாக அறிவுறுத்தப்படுத்தியிருக்கிறார்கள். அவர் சொன்னார், நீங்கள் கருத்தாய் நாடுங்கள். ஆம், சிறந்த புத்தகங்களில் ஞானமான வார்த்தைகளை தேடுங்கள். படிப்பதாலும் விசுவாசத்தாலும் கற்றுக்கொள்ள நாடுங்கள். ஆயினும் தேவனுக்கு சம்பந்தப்பட்ட காரியங்களில் அதன் தாக்குதல்களில் அதிகரித்து வரும் அதிக நேரடியாக இருக்கும் ஒரு உலகத்தில் சத்தியத்தை நாம் எவ்வாறு கண்டுபிடிக்க முடியும்? எப்படி என வேதங்கள் நமக்கு போதிக்கிறது. முதலாவதாக அதன் கனிகளை கவனிப்பதால் உண்மையை நாம் அறியலாம். அவருடைய மகத்தான மலை பிரசங்கத்தின் போது கர்த்தர் சொன்னார், அப்படியே நல்ல மரமெல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரமோ கெட்ட கனிகளை கொடுக்கும். ஆதலால் அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். அவர்களுடைய கிரியைகளினாலே அவர்களை நீங்கள் அறிவீர்கள். ஏனெனில் அவர்களுடைய கிரியைகள் நல்லதாயிருந்தால் அவர்களும் நல்லவர்களாயிருப்பார்கள் என்று சொன்னதில் இதே கொள்கையை தீர்க்கதரிசி மார்வன் போதித்தான். இந்த சபையின் கனிகளையும் கிரியைகளையும் ஆராய அனைவரையும் நாம் அழைக்கிறோம். சபையும் அதன் அங்கத்தினர்களும் அவர்கள் குடியிருக்கும் சமுதாயங்களில் உண்டாயிருக்கும் வித்தியாசத்தை சத்தியத்தில் ஆர்வமுள்ளவர்களாய் அடையாளம் காண முடியும். அதன் போது பின்பற்றுவர்களின் வாழ்க்கையில் முன்னேற்றத்தையும் கூட அவர்களால் கவனிக்க முடியும். இந்த கனிகளை ஆராய்பவர்கள் பிற்கால பரிசுவான்களின் இயேசு கிறிஸ்து சபையின் கனிகள் சுவையானதாக இருக்கிறதை காண்பார்கள். இரண்டாவதாக, வார்த்தையால் நன்மையை ஆராய்வதால் நம்மால் சத்தியத்தை கண்டுபிடிக்க முடியும். தீர்க்கதரிசி ஆல்மா போதித்தான், இப்பொழுது நாம் வார்த்தையை ஒரு விதைக்கு ஒப்பிடலாம். உங்கள் இருதயத்தில் ஒரு விதையை நட நீங்கள் இடம் கொடுத்தால் அது உண்மையான விதையாக இருந்தால் அது அதை உங்கள் அவிசுவாசத்தினால் எதிர்க்காமலும் இருந்தால் இதோ அது உங்கள் மார்புகளினுள் விரிவடையும். நீங்கள் உங்களுக்குள்ளாகவே இது நல்ல விதையாகத்தான் இருக்க வேண்டும், ஏனெனில் அது என் ஆத்மாவை விசாலமடைய செய்கிறது. ஆம், அது என் அறிவை விரிவாக்குகிறது. ஆம், அது எனக்கு சுவையானதாய் இருக்க தொடங்குகிறது என்று சொல்லுவீர்கள். இப்பொழுது இது உங்களுடைய விசுவாசத்தை பலப்படுத்தாதோ? ஆம், இது உங்களுடைய விசுவாசத்தை அது பலப்படுத்தும், ஏனெனில் ஒவ்வொரு விதையும் தன் சொந்த சாயலை போலவே பிறப்பிக்கிறது. கர்த்தருடைய தீர்க்கதரிசியால் என்ன ஒரு மேன்மையான அழைப்பு! இது ஒரு விஞ்ஞான ஆராய்ச்சிக்கு ஒப்பிடப்படலாம். வார்த்தையை பரிசோதிக்க நாம் அழைக்கப்பட்டோம். நமக்கு அளவுகோல்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அறிவுரைகளை நாம் பின்பற்றினால் சோதனையின் விளைவை பற்றி நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படியாக அதன் கனிகளை கவனிப்பதால் சத்தியத்தை நாம் அறியலாம் என வேதங்கள் போதிக்கிறது. அல்லது அதை தனிப்பட்டவராக சோதனை செய்வதால் வார்த்தைக்கு நமது இருதயங்களில் ஒரு இடத்தை கொடுப்பதாலும் ஒரு விதையைப் போல அதை வளர்ப்பதாலும் சத்தியத்தை அறிந்து கொள்ள இன்னமும் மூன்றாவது வழி ஒன்றிருக்கிறது. அது தனிப்பட்ட வெளிப்படுத்துதலினால். வெளிப்படுத்துதலிலே ஞானம் என கோட்பாடும் உடன்படிக்கைகளும் போதிக்கிறது. அறிவை நீங்கள் பெறுவாய் என்று நம்பிக்கையில் விசுவாசத்திலும் உண்மையிலும் உள்ள இருதயத்தோடும் எந்த காரியங்களையும் குறித்து நீ கேட்டாலும் நிச்சயமாக நீ அந்த அறிவை பெறுவாய். நாம் எவ்வாறு வெளிப்படுத்தலை பெறுவோம் என்று கர்த்தர் நமக்கு கூறுகிறார். அவர் சொல்கிறார், உன் மேல் வரப்போகிறதும் உன் இருதயத்தில் தங்கப்போகிறதுமான பரிசுத்த ஆவியால் உன் மனதிலும் உன் இருதயத்திலும் நான் உனக்கு கூறுவேன். இப்படியாக விசுவாசத்திலும் ஒரு உண்மையுள்ள இருதயத்தோடும் நாம் பெறுவோம் என்ற நம்பிக்கையிலும் கேட்பதால் நாம் பெறுவோம் என நமக்கு போதிக்கப்பட்டிருக்கிறது. விசுவாசம் இல்லாமல் உன்னால் எதையும் செய்ய முடியாது என்பதை நினைவு கூர். ஆகவே விசுவாசத்தோடு கேள் என கர்த்தர் எச்சரிப்பது அதை அவர் மிக தெளிவாக்கினார். உங்கள் மனதில் அதை படித்த பின்னர் அது சரியானதா என கர்த்தரிடம் கேட்பதை போன்ற கிரியை விசுவாசத்திற்கு அவசியமானது. கர்த்தர் சொன்னார், அது சரியாயிருந்தால் உனக்குள்ளே உனது மார்பை அனலடைய செய்வேன், ஆகவே அது சரியானதென நீ உணர்வாய். அது சரியில்லை என்றால் அம்மாதிரி உணர்வுகள் உனக்கு இருக்காது. ஆனால் தவறானவற்றை மறக்க செய்கிற மந்தமான சிந்தனை பெறுவாய். விசுவாசமும் கிரியைகளும் இல்லாமல் இருந்தால் செத்ததாயிருக்கும். இப்படியாக சந்தேகப்படாமல் விசுவாசத்தோட கேட்க கடவன். நமது மதத்தை சாராத ஒரு மத நம்பிக்கை இல்லாதவர் ஒரு குறிப்பிடுகிற எனக்கு ஒரு நண்பராயிருக்கிறார். தேவனின் வார்த்தைகளை அவரால் புரிந்து கொள்ள முடியாததாலும் கடவுள் இருக்கிறார் என்பது தனக்கு நிச்சயம் இல்லாததாலும் அவர் வேதங்களை படிப்பதோ அல்லது ஜெபிப்பதோ இல்லை என அவர் சொல்கிறார். ஆவிக்குரியதில் அவர் குறைபாட்டை இந்த எண்ணம் விரிவிக்கிறது. ஆல்மா விவரித்ததை போல அது வெளிப்படுத்தலுக்கு எதிரானவற்றிற்கு நடத்தும். ஆகவே தன் இருதயத்தை கடினப்படுத்துகிறவன் எவனோ அவன் வார்த்தையின் சிறிய பங்கை பெறுவான் என அவன் சொன்னான். ஆல்மா மேலும் சொல்கிறார், தன் இருதயத்தை கடினப்படுத்தாதவன் எவனோ அவனுக்கு வார்த்தையின் பெரும் பங்கு தேவ ரகசியங்கள் அறிந்து கொள்ள அவனுக்கு அளிக்கப்படும் வரைக்கும் அவன் அவற்றை முழுமையாக அறியும் வரைக்கும் அளிக்கப்படுகிறது. விசுவாசத்திற்கு கிரியை அவசியமாயிருக்கிறது என்று கொள்கைக்கு ஆல்மாவும் மோசியாவும் குமாரர்களும் எடுத்துக்காட்டுகள். மார்மன் புத்தகத்தில் நாம் படிக்கிறோம், தேவனுடைய வசனத்தை அறியும் பொருட்டு வேத வாக்கியங்களை கருத்தாய் அறிந்தவர்களாயிருந்தார்கள். இது மாத்திரமல்ல, அவர்கள் அதிகமாய் ஜெபித்து உபவாசம் செய்தார்கள். ஒரு நேர்மையான இருதயத்தோடு கேட்பது இந்த செயல்முறைக்கு இணையாக முக்கியமாயிருக்கிறது. நாம் சத்தியத்தை கருத்தாய் நாடினால் வேதங்களை படித்தல், சபைக்கு போகுதல், தேவனின் கற்பனைகளை கை கொள்வதற்கு நம்மால் செய்ய முடிகிறவைகளையும் சேர்த்து அதை கண்டுபிடிக்க நமது சக்தியில் நாம் எல்லாவற்றையும் செய்வோம். ஞானத்திற்காக ஜோசப் ஸ்மித் தேடிக்கொண்டிருந்த போது அவருடைய செயல்கள் ஒரு நேர்மையான இருதயத்தை கொண்டிருப்பதற்கு என்ன அர்த்தமா என்பதற்கு ஒரு சரியான எடுத்துக்காட்டு. எதில் சேர்வதென்பதை அறியும் பொருட்டு எந்த பிரிவுகள் உண்மையானதென அறிய அவர் விரும்பினார் என்று அவர் சொன்னார். அவர் ஜெபிப்பதற்கு முன்னாகவே அவர் பெற்றக்கூடிய பதிலின்படி செயல்பட அவர் ஆயத்தமாயிருந்தார். விசுவாசத்துடனும் ஒரு நேர்மையான இருதயத்தோடும் நாம் கேட்க வேண்டும். ஆனால் அது மட்டுமல்ல, நாம் வெளிப்பட்டுதலை பெறுவோம் என்றும் நாம் நம்ப வேண்டும். கர்த்தரிடத்தில் நாம் நம்பிக்கை வைத்து அவருடைய வாக்குத்தத்தங்களில் நம்பிக்கை வைக்க வேண்டும். என்னை எழுத்தப்பட்டிருக்கிறது என நினைவு கூறவும், உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாயிருக்கிற தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும் என ஒரு அற்புதமான வாக்குத்தத்தம். இந்த ஒழுங்குமுறைகளிலிருந்து, ஆனால் குறிப்பாக தேவனிடமிருந்து தனிப்பட்ட வெளிப்படுத்தல் மூலமாக சத்தியத்தை தேட யாவரையும் நான் அழைக்கிறேன். வேதங்களில் விளக்கப்பட்டிருப்பதைப் போல அதை தேடுகிறவர்களுக்கு தேவன் சத்தியத்தை வெளிப்படுத்துவார். இது இயேசு கிறிஸ்துவின் மெய்யான சபை என நான் என்னுடைய சாட்சியை பகிர்கிறேன். சமுதாயங்களிலும் குடும்ப அங்கத்தினர்களையும் சேர்த்து அநேக ஆயிரக்கணக்கானவர்களின் வாழ்க்கையிலும் இதை நான் கண்டிருக்கிறேன். இப்படியாக இது உண்மை என்று நான் அறிவேன். என்னுடைய வாழ்க்கையில் அநேக ஆண்டுகளாக வார்த்தையை நான் முயற்சித்து அதன் விளைவுகளை என் ஆத்மாவில் நான் உணர்ந்திருக்கிறேன். இப்படியாக இது உண்மை என்று நான் அறிவேன். ஆனால் மிக முக்கியமாக பரிசுத்த ஆவியின் வல்லமையின் மூலமாக வெளிப்படுத்துதலால் நான் இந்த உண்மையை அறிவேன். இப்படியாக இது உண்மை என நான் அறிவேன். இதையே செய்யும்படி உங்கள் யாரையும் நான் அழைக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென்.
A crushing sense of defeat and despair.
இயேசு பாடுபட்டு சிலுவையில் மறைத்து அவர் சரீரம் உயிரற்றதாக வைக்கப்பட்ட போது ஒரு நேருக்குற தோல்வி மற்றும் விரக்தத்தின் உணர்வு அவர் சீஷர்கள் சூழ்ந்தது. அவரது மரணம் மற்றும் மீண்டும் தொடரும் உயர்த்தெழுதல் பற்றி இரட்சகர் திரும்ப திரும்ப சொல்லியிருந்தாலும் அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. அவர் சிலுவையில் அறையப்பட்ட பிறகு இரண்டு மாலை எனினும் சீக்கிரத்தில் அவரது உயர்த்தெழுதலின் ஆனந்தமான காலையை பின்தொடர்ந்து, ஆனால் அந்த ஆனந்தம் சீசர்கள் உயிர்த்தெழுதின் கண் கண்ட சாட்சிய போது மட்டுமே வந்தது. ஏனெனில் அவரே உயிர்த்தெழுந்தார் என தூதர்கள் அறிவித்த போது கூட முதலில் புரிந்து கொள்ள முடியா இருக்கு. அது முற்றிலும் எதிர்பாராத ஒன்று. வருகிற ஓய்வு நாள் முன்பு கல்லறையில் அவசரமாக வைக்கப்பட்ட தொடங்கிய எண்ணெயை பூசுவதற்கு முடிக்க வாசனைத்தை திருவிக்க எண்ணெயை கொண்டு வந்து அவர் நேற்று காலையில் இரட்சகரின் கல்லறையில் மதுலோனியா மரியாலும் சில பிற பெண்களும் அதிகாலையில் வந்தார்கள். அந்த விசேஷ காலை வேளையில் அவர்கள் திறந்த கல்லறையில் வரவேற்கப்பட்டார்கள். மூடுக்கள் உரட்டி தள்ளப்பட்டிருந்தது. இரண்டு தூதர்கள் அறிவித்தார்கள், உயிரோடு இருக்கிற நீங்கள் மரித்தோரில் தேடுவது என்ன? அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். மனுஷகுமாரன் பாவிகளான மனுஷரை கைகளில் ஒப்புக் கொடுக்கப்படவும் சிலுவையில் அறையப்படவும் மூன்றாம் நாளில் எழுந்து இருக்கவும் வேண்டுமென்பது அவரது காலியாலத்திலிருந்து காலத்தில் உங்களுக்கு சொன்னதை நினைவு கூறுங்கள் என்றார்கள். கர்த்தர வைத்த இடத்தை வந்து பாருங்கள். சீக்கிரமாக போய் தூதர்கள் சொன்னபடி மாகத்திலான மாரியாலும் கல்லறியில் பார்த்தாள். ஆனால் அவளுடைய மனதில் பதிந்திருந்ததெல்லாம் கர்த்தரின் சரீரம் காணாமல் போனது தான் என்பது போல தோன்றியிருக்கிறது. அப்போஸ்தலரிடம் சொல்ல அவள் விரைந்தாள். பேதுரும் யாவானியும் கண்டு சொன்னாள், கர்த்தரை கல்லறையிலிருந்து எடுத்து கொண்டு போய் விட்டார்கள். அவரை வைக்க இடம் எங்களுக்கு தெரியவில்லை. பேதுரும் யாவானும் அந்த இடத்துக்கு ஓடி கல்லறை காலியாக இருப்பதை உறுதி செய்து சிலைகளை கிடைக்கின்ற கண்டன. அவருடைய தலையில் கட்டிருந்த சிலை தனியை ஒரு இடத்தில் சுருட்டி வைத்திருக்கதை கண்டன். உயிர்த்தெழுதலின் மகத்தான செய்திகளை முதலில் புரிந்து கொண்டவன் யோவான். அவன் கண்ட விசுவாசத்தின், ஆனால் பிறர் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்க வேண்டும் என்ற வேத வாக்கியத்தை அவர்கள் இன்னும் அறிந்திருந்தார்கள். பேதுரும் யோவானும் சென்றார்கள். ஆனால் மரியாள் இன்னும் தூங்கி துக்கத்து கொண்டு அங்கே இருந்தாள். அதற்குள் தூதன் திரும்பி வந்து அவளிடம் மேன்மையாக கேட்டார்கள், ஸ்திரியே ஏன் அழுகிறாய்? அதற்கு அவள், என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடம் எனக்கு தெரியவில்லை என்றாள். அப்பொழுது உயிர்த்தெழுந்த கர்த்தர் அவளுக்கு பின்னால் நின்று பேசினார், ஸ்திரியே ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய் என்றார். அவள் அவரை தோட்டக்காரனின் நின்று, ஐயா அவரை நீ எடுத்துக்கொண்டு போனதுண்டால் அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லும், நான் போய் அவரை எடுத்துக்கொள்கிறேன் என்றாள். மூப்பர் ஜேம்ஸ் இ டால்மே எழுதினார், அவள் அறியாவிட்டாலும் அவளது அன்புக்குரிய கர்த்தராகி இயேசுவிடம் அவள் பேசினாள். அவளது உயிருள்ள உதடுகளிலிருந்து வந்த ஒரு வார்த்தை அவளுக்கு வேதனை மிக்க துயரத்தை பரவ கழிப்பாய் பற்றியது. இயேசு அவளிடம் சொன்னார், மரியாளே. அவள் கெட்ட முன்பு நேசித்த சத்தம் குரல், மேன்மையான உச்சரிப்பு, அவள் முளைச்சி கொண்டிருந்த நம்பிக்கையற்ற அலங்கிலிருந்து எடுத்து அவளை திரும்பி கர்த்தரை கண்டாள். அதிக ஆனந்தத்துடன் அவரை தழுவி கரங்களை நீட்டி பாசமிக்க ஆதாரத்தை வார்த்தையாகி, என் அன்பு பேதுரே பேதகிரே என்கின்ற ரபினி என்று வார்த்தையை சொன்னாள். ஆகவே இந்த ஆசிரிய வைக்கப்பட்ட உயர்த்தெழுதல் கிறிஸ்துவை பார்த்து பேசிய முதல் பெண்ணாவாள். பின்பு அதே நாளில் அவர் பேதருக்கு எருசலேமில் அல்லது அதற்கு அருகில் தோன்றிய எம்மாவுக்கு போகும் வழியில் இரண்டு சீசர்களும் பத்து மாலையில் பத்து அப்போஸ்தலர்களுக்கும் பிறகு அவர்கள் மத்தியில் திடீரென்று தோன்றி சொன்னார், நான் தான் என்று அறியும்படி என் கைகளையும் கால்களையும் பாருங்கள், என்னை தொட்டு பாருங்கள், நீங்கள் காண்கிறபடி எனக்கு மாமிசமும் எலும்புகளும் உண்டாயிருக்கிறது போல் ஒரு ஆவிக்கிறாது. அவர்கள் மேலும் திருப்தி அடிக்கும்படி சந்தோஷத்தினால் அவர்கள் இன்னும் விசுவாசியும் இல்லாமல் ஆச்சரியப்படுகையில் அவர்களுக்கு முன்னாலே பொறித்த மீன் கண்டத்தையும் தேன் கூட்டு துணியும் புசித்தார். பின்னர் அவர்களுக்கு அறிவித்தனர், நீங்கள் எருசலேமில் யூதா முழுவதிலும் சமேரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சி அளியாயிருங்கள். எருசலேமில் இந்த உறுதி செய்யப்பட்ட சாட்சிகளுக்கு அப்பாலும் மேற்கு குளத்தில் உள்ள பூர்வ குடிகளும் உயர்த்தெழுந்த கர்த்தரின் ஒப்பால ஊழியம் இருக்கிறது. உத்தரவு ஸ்தாலத்தில் அவர் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்து கூடியிருந்த 2500 பேரும் அவரது கைகளிலும் பாதங்களிலும் இருந்த ஆணிகாய தலும்பிகளை தொட்டு உணரும் அவரது விழாவில் கை போடவும் ஒவ்வொருக்கு எல்லோரும் வரும் வரை அழைத்தார். மேலும் அவர்கள் யாவரும் போய் தாங்களை கண்ட பிறகு அவர்கள் ஒரு மிதம் கூக்குரலிட்டு சொன்னது, ஓசானா, மிக உன்னை தேவனுடைய நாமம் ஸ்தோத்திரிக்கப்படுவதாக. அவர்கள் இயேசுவின் பாதத்தில் விழுந்து அவரை வணங்கினார்கள். அவர் இருப்பது சுதனமானும் நித்தியமானதும் ஆகும், ஏனெனில் பிதாவானவர் தம்மில் தாமே ஜீவனோடையாயிருக்கிறார் போல குமாரன் நம்மில் தாமும் ஜீவனோடையாய் இருக்கும்படி அருள் செய்திருக்கிறார் இயேசு சொன்னார். ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்து கொள்ள மாட்டான், நானே அதை எடுத்து கொடுக்கிறேன். அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை மறுபடியும் எடுத்து கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. ஜீவனுக்காக இரட்சகர் உணவையோ தண்ணீரையோ அல்லது அகிச்சினியோ அல்லது சக்தியோ அல்லது ஒரு நபரை போன்ற எதையும் சார்ந்ததில்லை. யோகாவுக்கும் மோசாவையும் போல் அவர் உன்னதமானவர், சுயமாக இருக்கிறவர். அவர் இருக்கிறார், எப்போதும் இருப்பார். அவரது பாவ நிவர்த்தின் மற்றும் உயர்த்தெழுதலால் இயேசு கிறிஸ்து விழிச்சியின் எல்லா விதமான தன்மைகளையும் ஜெயித்திருக்கிறார். சரீர மரணம் தற்கால தளங்காமது அவர் ஆவிக்குரிய மரணத்துக்கு முடிவு கூட உண்டு. அப்போது நியாய தீர்க்கப்பட தற்கால அனைவரும் தேவ சமூகத்தில் வருகிறார்கள். எல்லாவற்றையும் ஜெயித்து நமக்கு நித்திய ஜீவன் கொடுக்கிறார். அவரது வல்லமையில் நாம் முழு விசுவாசமும் நம்பிக்கையும் கொள்வோம். மனுஷனால் மரணம் உண்டாயினால் மனுஷனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதல் உண்டாயிற்று. ஆதாமுக்குள் எல்லாரும் மறிக்கிறது போல் கிறிஸ்துவின் எல்லோரும் உயிர்க்கப்படுவார்கள். மூப்பர் நீஎல் மேக்ஸ்வெல் வார்த்தைகளில், மனிதரின் மீது கிறிஸ்துவின் ஜெபம் மனுஷ எண்ணத்தை முடிவுக்கு கொண்டு வந்தது. இப்போது மனுஷனின் எண்ணங்களை மட்டும் உள்ளது. அவற்றில் இருந்தும் பொதுவான அழிவிலிருந்து நம்மை மீட்ட அவரது போதனைகளை பின்பற்றுவதில் நாம் மீட்கப்படலாம். நீதி நிபந்தனைகளை நிவர்த்தி செய்து கிறிஸ்து இப்போது நீதியின் இடத்தில் வருகிறார், அல்லது அவர் அன்பாயிருப்பது போல் நீதியும் இருக்கிறார் என நாம் சொல்லலாம். அதுபோல பரிபூர்ண நீதியுள்ள தேவனாயிருப்பது மட்டுமின்றி அவர் பரிபூர்ண இரக்கமுள்ள தேவனாயிருக்கிறார். இப்படியாக இரட்சகர் எல்லாவற்றையும் சரி செய்கிறார். உலகில் எந்த அந்நியாயமும் நிரந்தரமல்ல. மரணம் கூட எண்ணினில் அவர் ஜீவனை மீண்டும் கொண்டு வருகிற அவரது முடிவான நீதி மற்றும் இரக்கத்தின் மித்தம் முடிவில் எந்த காயமும் உண்ணமும் காட்டிக் கொடுக்கப்பட்டது. அல்லது அதே போல் நமது வாழ்க்கை, நமது தேர்வுகள் மற்றும் செயல்கள், நமது சிந்தனைகளும் கூட நாம் அனைவரும் அவருக்கு பொறுப்புடையவர்கள். விழிச்சிருந்து நம்மை மீட்டுதல் உண்மையிலே நமது ஜீவனைகளை அவருடைய அவர் அறிவித்தார். இதோ சுவிசேஷத்தை நான் உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். நான் உங்களுக்கு கொடுத்த சுவிசேஷம் இதுவே, என் பிதா என்னை அனுப்பிய நிமித்தம் என் பிதாவுடைய சித்தத்தை செய்யவே நான் உலகத்துக்கு வந்தேன். நான் சிலுவையில் உயர்த்தப்படவும் நான் சிலுவையின் மேல் உயர்த்தப்பட்ட பின்பு நான் எல்லா மனுஷரையும் என்னிடத்தில் இழுத்து கொள்ளும்படியாகவும் மனுஷனால் நான் உயர்த்தப்படும் போது பிதாவினால் மனுஷரும் உயர்த்தப்பட்டு எனக்கு முன்பாக நின்று தங்களுடைய கிரியைகளை நன்மையானவையோ அல்லது தீமையானவை என்று நியாய தீர்க்கும் படம் பொருட்டு பிதா என அனுப்பினார். நசரேத்தின் இயேசுவின் உண்மையான அடையாளத்தை பெரும் தத்துவ போட்டிகளையும் வாழ்க்கையில பற்றி கேள்விகளும் இப்போது என்றென்றும் தீர்ப்பதில் உயர்த்தெழுதலின் முக்கியத்துவத்தை ஒரு கணம் கருத்தில் கொள்ளுங்கள். இயேசு உண்மையாகவே உயிர்த்தெழுதால் அவர் தெய்வீகமானவர் என்பது கண்டிப்பாக பின்தொடர்கிறது. எந்த சாதாரணமானவரும் மறுத்திருப்பதற்கு மீண்டும் உயிரோடு வர அவருக்கு வல்லமை இல்லை. அவர் உயிர்த்தெழுந்திருந்தால் இயேசு ஒரு தச்சர், ஆயர், ரபி அல்லது ஒரு தீர்க்கதரிசியாக மட்டும் இருக்க முடியாது. அவர் உயிர்த்தெழுந்த நிமித்தம் இயேசு தேவனாக பிதாவின் ஒரே பேரன் குமாரனாகவும் கூட இருந்திருக்க வேண்டும். ஆகவே அவர் கற்பித்த உண்மை தேவன் பொய் சொல்ல முடியாது. ஆகவே அவர் சொன்னது போலவே அவரது பூமியின் சிருஷ்டிக்கர். ஆகவே அவர் சொன்னது போலவே பரலோகமும் நகரமும் உண்மையானவை. ஆகவே அவரது மனத்துக்கு பின்பு அவர் சென்ற ஆவிகளை உலகம் இருக்கிறது. ஆகவே அவர் மீண்டும் வந்து அவரே பூமியின் மீது அரசர் ஆவார். ஆகவே அனைவருக்கும் ஒரு சாட்சி நியாயத்தீர்ப்பும் உயிர்த்தெழுதலும் இருக்கிறது. கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் உண்மையின் மித்தம் உலகத்தின் மீட்புக்காக நான் ஒரே பேரன் குமாரனை கொடுத்து பரலோக பிதாவின் சர்வ வல்ல சர்வ ஞான தயவு பற்றி சந்தேகங்களை அடிப்படையை பற்றி வாழ்க்கையின் அர்த்தம் மற்றும் நோக்கம் பற்றி சந்தேகங்கள் உண்மையல்ல. மனம் திரும்பி பாவிக்கு மன்னிப்பு சுதிகரிப்பும் கொடுக்கிற கிறிஸ்துவின் கிருபை உண்மையானது. விசுவாசம் கற்பனை அல்லது மனநோவு கண்டுபிடிப்பு விட உண்மையில் சிறப்பானது. முடிவான உலகளவில் சத்தியம் இருக்கிறது. பகுப்பாற்ற மாறாத அளவில் போதிக்கப்பட்ட உலகம் தரங்களும் உள்ளது. அவரது நியாயப்பிரமாணங்கள் மற்றும் கட்டளைகளை எந்த மீறுதலுக்கும் மனம் திரும்புதல் அவசியமாகும். அவரது அற்புதங்கள் உண்மையானவை. அவர்களுக்கு அப்படியே செய்ய வேண்டும். அதைவிட பெரிய கிரியைகளை செய்ய வேண்டும் என தான் சீசர்களுக்கு அவர் கொடுத்து வாக்கு தத்தம் போலவே சுசியத்தை நிர்வகிக்கிற வல்லமையும் ராஜ்யத்தின் திருக்கோள்களை தேவ அறிவின் திருக்கோள்களை கூட தரித்திருக்கிற அவருடைய ஆசீர்வாதமும் உண்மையானது. ஆகவே அதன் நியாயங்களையும் தேவ வல்லமையும் வெளியரங்கமாகப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் உண்மையை மித்தம் மரணம் நமது முடிவில் நமது சரீரங்களை புழுகுகள் அறிந்தாலும் நாம் நமது மாமிசத்தில் தேவனை காண்போம். வருடங்களுக்கு முன் காட் அண்ட் மை நேபர் என்ற புத்தகத்தில் தேவன், கிறிஸ்து, ஜெபம் மற்றும் அழியாமை பற்றி ஏற்றுக்கொள்ளப்பட்ட கிறிஸ்துவ நம்பிக்கைகளை கடுமையாக தாக்கி ராபர்ட் பிளாட்ச்போர்ட் பற்றி தலைவர் தாமஸ் மான்சன் கூறியிருக்கிறார். அவர் தைரியமாக சொன்னார், நான் முழுவதும் தீர்மானமாக நிரூபிக்க முயன்று நிரூபித்ததாக கோரும் எல்லாவற்றையும் எவ்வளவு பெரிய அளவு அல்லது திருமையானவிலும் எந்த கிறிஸ்துவும் வாதங்களுக்கு பதிலளிக்கவோ அல்லது என் வாழ்க்கை அசைக்கவோ முடியாது. அவர் தம்மை சுற்றி சந்தோஷத்தின் சுவரை கட்டினார். பின்பு ஒரு ஆச்சரியம் நடந்தது. அவரது சுவர் தூள் தூளாய் நொறுங்கியது. அவர் துஷ்டி கேலி செய்த விசுவாசத்துக்கு மெதுவாக திரும்பி வர தொடங்கினார். அவ்வளவு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது. அவரது மனைவி மறைத்தார். அவள் உலக பிரகாரம் உடைமைகளை இருந்த அறைக்குள் உடைந்த இருதயத்துடன் சென்றார். அவர் மிகவும் நேசித்த முகத்தை மீண்டும் பார்த்தார். வெளியே வந்து ஒரு நண்பனிடம் சொன்னார், இது அவள்தான், ஆனாலும் அவள் இல்லை, எல்லாம் மாறிவிட்டது, முன்பிருந்த ஒன்று எடுக்கப்பட்டு விட்டது. அவள் அதே அலைகால் இல்லை, ஆத்மா இல்லை என்றால் எது பெயருக்கு முடியும்? இயேசு கிறிஸ்து பற்றி அப்போஸ்தலர்களும் மற்றும் தீர்க்கதரிசிகள் சாட்சியை நமது மார்க்கத்தின் அடிப்படையாக கொள்ளுகை. தீர்க்கதரிசனம் சொல்லப்பட்ட இயேசுவின் பிறப்பு நெருங்கும் போது அநேகர் சந்தேகித்தாலும் பூர்வ கால நெப்பி மற்றும் லமானியா ஜனங்களுடைய நம்பியவர்களும் இருந்தனர். சரியான நேரத்தில் அவரது பிறப்பின் அடையாளம் வந்து இருளின்றி ஒரு பகலும் ஒரு இருளும் ஒரு பகலும் எல்லோருக்கும் தெரியும். ஆயினும் இன்றும் கிறிஸ்துவின் உண்மையான உயிர்த்தெழுதல் சிலர் நம்புகிறார்கள், அநேகர் நம்பவில்லை. ஆனால் சிலர் அறிவார்கள், சரியான நேரத்தில் எல்லோரும் காண்பார்கள், எல்லோரும் அறிவார்கள். உண்மையிலே முழங்காலில் யாவும் முடங்க சகல நாவும் அவருக்கு முன்பாக அறிக்கையிடும். அதுவரை பேதுரு மற்றும் அவனது 12 தோழர்களும் அன்பான பரிசுத்த மகத்தலான் மரியாளுடனும் இரட்சகன் உயிர்த்தெழுதல் பற்றி புதிய ஏற்பாடில் அனுபவங்களை சாட்சிகளையும் நான் நம்புகிறேன். உதாரவாதத்தின் பிறருடன் பெயரிடப்படாத கூட்டத்தின் அப்போஸ்தலனாகிய நெபியின் மர்மன் புத்தகத்தில் காணப்படுகிற சாட்சிகளை நான் நம்புகிறேன். பிற அநேக சாட்சிகளும் பின்பு இக்கடைசி ஊழிய காலத்தில் பாப்பர சாட்சி அறிவித்து அவர் ஜீவிக்கிறார் என நாங்கள் அவரை கண்டோம் என்று ஜோசு ஸ்மித் மற்றும் சீடன் ரிக்டன் சாட்சியை நான் நம்புகிறேன். நாசரேத்தின் இயேசு மீட்பர் என அவரது சர்வத்தை பார்க்கிறார் பார்வையின் கீழ் நான் சாட்சியாக நிற்கின்றேன். அவரது உயிர்த்தெழுதின் உண்மையை தொடுகிற ஆனந்தத்தையும் குறித்து சாட்சி அளிக்கிறேன். அதே சாட்சிகள் நிச்சயத்தை ஆறுதலையும் நீங்கள் பெற்றுக்கொள்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமேன்.
Our dear brothers and sisters, again,
கிளவுக்கு ஆயத்தப்படுத்தப்பட்ட கருதியாய் கருத்தாய் உழைத்த அனைவருக்கும் எங்கள் ஆழ்ந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம். பேசியவர்களையும் ஆவியை உயர்த்தும் இசையை வழங்கியவர்கள் நன்றி தெரிவிக்கிறோம். இப்போது நமது அன்புக்குரிய தீர்க்கதரிசி தலைவர் தாமஸ் எஸ் மான்சன் பேச மீண்டும் கேட்பது நமது சிலாக்கியமாகும். தலைவர் மான்சன் குறிப்புகளை தொடர்ந்து கம் லெட்டஸ் ரெனியூ பாடி சேர்ந்து செய்குழு இம்மாநாட்டை நிறைவு செய்வர். நிறைவு ஜபம் பன்னீர் அப்பாஸ்தலர் மூப்பர் பெஞ்சமின் டி பெஞ்சமின் டி ஹோயோஸ் 70 மாநாடு ஒத்திவைக்கப்படும்.
My brothers and sisters, what a wonderful
என் சகோதர சகோதரிகளே, இது ஒரு அற்புதமான மாநாடு. நம்முடன் பேசிய ஆண்கள் மற்றும் பெண்களின் உணர்த்தப்பட்ட வார்த்தைகளை கேட்டபோது நாம் ஆவிக்குரிய பிரகாரமாக போஷிக்கப்பட்டிருக்கிறோம். இசை பிரபாதமாக இருந்த செய்திகள் பரிசுத்த ஆவியவரின் தூண்டுதல்களின் கீழ் அழுத்தப்படுத்தப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்கின்றன. ஜபங்கள் நம்மை பரலோகத்திலிருந்து அருகில் கொண்டு போய் இருக்கின்றன. அடுத்த சில நாட்களில் LDS.org-இல் கிடைக்கவிருக்கும் மற்றும் வரவிருக்கிற என்சைன் மற்றும் லியோனா பத்திரிகையில் அவை அச்சிடப்படும் போது மாநாட்டு செய்திகளை படிக்க நாம் நேரம் ஒதுக்குவோம் என நான் நம்புகிறேன். ஏனெனில் அவை நமது கவனமான பரிசீலனைக்கு படிப்புக்கும் தகுதியானவை. இந்த மாநாட்டின் போது விடுவிக்கப்பட்ட சகோதர சகோதரிகளுக்கு நமது மனமாத நிற நன்றியை தெரிவிக்க என்னுடன் சேர்வீர்கள் என அறிகிறேன். அவர்கள் நன்கு பணியாற்றியுள்ளிருக்கிறார்கள். நாம் உயர்த்திய கரங்களால் புதிய பொறுப்புகளுக்கு அழைக்கப்பட்ட சகோதரர்களை அதிகரிக்கிறோம். நாம் அவர்களை வரவேற்று போதகர்களாக அவர்களுடன் பணியாற்றுவதை எதிர்பார்க்கிறோம் என்பதை அவர்கள் அறிய வேண்டும் என விரும்புகிறேன். நாம் கேட்டு செயல்களை செய்திகளை பற்றி நாம் சிந்திக்கும் போது நாம் கடந்த காலங்களில் செய்ததை விட சிறிது நன்றாக செய்ய தீர்மானிப்போம். நமது நம்பிக்கைகளையும் தரங்களையும் ஏற்றுக்கொள்ளாதவர்களுடனும் அன்பாகவும் பாசமாகவும் இருப்போமாக. இன்று நாம் உலகில் அநேக கடுமையான சவால்களை எதிர்கொள்கிறோம். ஆனால் நமது பரலோக பிதா நம் மீது இரக்கமாயிருக்கிறார் என நான் உங்களுக்கு உறுதி கூறுகிறேன். நமது விசுவாசத்தையும் அன்பையும் அவரில் வைக்கும்போது அவர் நம்மை வழி நடத்தி ஆசீர்வதிப்பார். நமது பாதையில் எந்த பிரச்சனை வந்தாலும் நாம் அதை ஜெயிக்க செய்வார். பரலோகத்தின் ஆசீர்வாதங்கள் நம் ஒவ்வொருவரோடும் இருப்பதாக. நமது வீடுகள் அன்பாலும் மரியாதையாலும் கர்த்தருடைய ஆவியாலும் நிரப்பப்படுவதாக. சத்துருவின் தூண்டுதலுக்கு விரோதமாக நமக்கு பாதுகாப்பாக இருக்கும்படியாக சுவேஷம் பற்றிய நமது சாட்சியை தொடர்ந்து போஷிப்போமாக. ஒவ்வொரு நாளும் நமது வேலைகளை செய்யும் போது கடந்த 2 நாட்களுக்கு நாம் உணர்ந்த ஆவியானவர் நம்மோடு தரித்திருப்பவராக எப்போதும் கர்த்தருடைய பணியை செய்பவர்களாக காணப்படுவோமாக. இப்பணி சத்தியமானது. நமது இரட்சகர் ஜீவிக்கிறார். இங்கு பூமியில் நமது சபையை வழிநடத்துகிறார் என சாட்சி அளிக்கிறேன். நமது நித்திய பிதாவாகிய தேவன் ஜீவிக்கிறார். என் என் சகோதர சகோதரிகளே, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பதற்காக இப்போது எப்போதும் அவரது வாக்குத்தத்தம் செய்யப்பட்டு சமாதானம் உங்களோடு இருப்பாக.
May God bless you.
ஆறு மாதங்களில் நாம் மீண்டும் சந்திக்கும் வரை நான் உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன். நமது கர்த்தரும் இரட்சகருமானவரின் பெயரிலே அதை சொல்கிறேன். ஆமென்.
Our dear Heavenly Father,
as we conclude this general conference, எங்களுடைய நன்றியை நாம் உங்களிடத்தில் தெரிவிக்கிறோம். எங்களுடைய முழு இருதயத்தோடு உங்களிடத்தில் வருகிறோம். இந்த மறுஸ்தாபிக்கப்பட்ட சபையின் படி நாங்கள் பந்திய உம்முடைய ரட்சகரின் உம்முடைய வேலையை நாங்கள் செய்ய எங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்க எங்களுக்கு அறிவையும் திறனையும் தர வேண்டுமா கேட்கிறோம். இந்த சபையை விட்டு சென்றவர்களிடத்திலும் நாங்கள் இந்த சுவிசேஷத்தை கொண்டு செல்ல எங்களுக்கு கிருபை அளிக்க மாட்டேன். நாங்கள் எப்பொழுதும் இதை நினைவு கூர்ந்து உங்களுடைய வார்த்தைகளை எங்கள் வாழ்க்கையில் எடுத்து செல்ல உதவி செய்யும். எங்களுடைய வீடுகளுக்கு சுகமாய் சென்று செல்ல நீர் உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஆமேன்.
This has been a broadcast of the 184th
பிற்கால பரிசுத்தவான்களின் இயேசு கிறிஸ்து சபையின் 184th வருடாந்திர பொது மாநாடு. சபையின் பொது அதிகாரிகளாக பொது அலுவலர்களும் சொற்பொழிவாளர்களும் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். மார்மன் டேபர்நாக்கல்
Music was provided by the Mormon Tabernacle Choir. This broadcast has been furnished as a public service by Bonneville Distribution. Any reproduction, recording, transcription, or other use of this program without written consent is prohibited.